இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்ளுகிற வேத வசனம் 1 யோவான் முதல் அதிகாரம் 8-9. 1 யோவான் எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் 8-9 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்
இது மிக அருமையான ஒரு வார்த்தை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். உண்மையிலேயே இந்த வேத வசனம் மிகவும் ஆழமானது, வலிமையானது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடியதும் நம்மை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிக அவசியமான ஒரு வார்த்தை. பெரும்பாலும் அநேக தேவ பிள்ளைகள் இந்த ரெண்டு வசனங்களை சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக பயன்படுத்துகிற வசனமாகத்தான் நினைப்பாங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இன்னும் சொல்லப்போன அந்த 7வது வசனத்தை சேர்த்து சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதையே சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக பயன்படுத்துவாங்க. ஆனால் ஒரு வேத வசனம் வேதத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கணும். எல்லாமே பைபிள் வசனம் தான், ஆனால் அந்த வசனம் எங்கே இருக்கிறதோ அதற்கு ஏற்ற எஃபெக்ட் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறது என்றால் அதை நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஏன்னா சில நேரத்தில் அது பிரமாணங்களில் வருமானால் அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் சுவிசேஷத்தில் வருகிறது என்றால் 4 சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் வாயினால் வருகிற வார்த்தைகளை நாம் அப்படியே பிடித்துக் கொள்ளணும். இது விசுவாசிகளுக்கும் பொருந்தும், அவிசுவாசிகளுக்கும் இதை சொல்வதற்கு அது ஏதுவாயிருக்கும். ஆனால் நிருபத்தில் வருகிற வசனங்கள் எல்லாமே ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து யூதா நிருபம் வரைக்கும் நிருபத்தில் வருகிற வசனங்கள் எல்லாமே முழுக்க 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 விசுவாசிகளுக்காகவே எழுதப்பட்டது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே பாவங்கள் கழுவப்பட்டவர்கள், அவங்களுக்காகவே எழுதப்பட்டதுதான் நிருபம். ஏனென்றால் நிருபம் என்று வரும்பொழுது அது சபைக்கு எழுதப்பட்டது. சபை என்றாலே ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம், அதுதான் சபை. புரிதல், சபைனாவே ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். அப்படி இருக்கும் பொழுது சபைக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே இங்கே யோவான் அனுபவம் வாய்ந்த மிகவும் மிகப்பெரிய அனுபவசாலி இந்த யோவான் தான். அவருடைய அப்போஸ்தலர்களே, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களிலேயே அதிக அனுபவசாலி யாருன்னு யோவான் தான். தன்னுடைய முதிர்ந்த வயதில் தன்னுடைய பெரிய அனுபவத்தோடு அவர் சபைக்கு எழுதுகிற இந்த நிருபத்தில் இப்படி சொல்லுகிறார், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் நான் ஆச்சரியமாய் கவனிக்கிற ஒரு காரியம், இந்த வேத வசனங்களை பிசாசானவன் தேவ பிள்ளைகளின் கண்களுக்கு மறைக்கிறதற்கு அவன் அதிக பிரயாசப்படுகிறதை நான் தெளிவா பார்க்கிறேன். இந்த கடைசி நாட்களில் மிக அதிகமாக இந்த வசனங்களை தேவ பிள்ளைகளுக்கு மறைப்பதற்கு அவர் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் துவக்கத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 34 வருட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் பார்க்கிற உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, காலத்துக்கு காலத்திற்கு காலத்திற்கு ஆவிக்குரிய காரியங்களிலே மாறுதல்கள் வருகிறதை நான் பார்க்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டதற்கு முன்பிருந்த ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்துல வந்து எழுதப்பட்ட புத்தகங்கள், அந்த நாட்கள் எழுதப்பட்ட பரிசுத்தவான்கள் எழுதின புத்தகங்களை நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே நான் படித்திருக்கிறேன். அந்த புத்தகங்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு பரிசுத்தத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டிருக்கும், அர்ப்பணிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கும், ஆண்டவரை தேடுகிறதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கும். அது ஒரு காலகட்டம். இது எப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் இந்த 1960-70 அந்த காலத்தில் எழுதின தேவ புத்தக தேவ பிள்ளைகள் தேவ மனுஷர்கள் எழுதின பரிசுத்தவான்கள் எழுதின புத்தகங்கள்லாம் சரியான ஒரு அர்ப்பணிப்புக்கு நேராக இருக்கும். பரிசுத்தத்தை தான் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, தியாகத்தை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அர்ப்பணிப்பை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஆண்டவருக்காக முற்றிலும் இழக்கிறதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்ததை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. அதன் பிறகு நான் 80s பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு வந்த ஊழியத்தின் காலத்தில் பார்க்கும் பொழுது நல்ல ஜப ஜீவிதங்கள் எல்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. நல்ல ஜபம், ஆண்டவரை தேடணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், தேசத்திற்காக ஜபிக்கணும், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நிறைய வலியுறுத்தப்பட்டுட்டே இருந்துச்சு. நான் அந்த நாட்களை ரட்சிக்கப்பட்ட புதுசுல நிறைய ஜபங்கள் நடக்கும், சென்னையில ஆல் நைட் பிரேயர்ஸ் நிறைய நடக்கும், தேசத்திற்காக ஜபிக்கிறதுக்கு விதவிதமான ஜபங்கள் நிறைய நடக்கும். அந்த ஜபங்கள்லாம் பாத்தீங்கன்னா மெயினா தேசம் ரட்சிக்கப்படுறதுக்கு, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த போக்கஸ்லயே மெயினா இருக்கும். பிரேயர்ஸ் எல்லாம் மேக்சிமம் அப்படிதான் இருக்கும். அதன் பிறகு 90s பிறகு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் டைல்யூட் ஆச்சு. 2000 பிறகு நான் பார்க்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ராஸ்பரிட்டி ரொம்ப ப்ராஸ்பர் ஆயிடுச்சு, எக்கச்சக்கமா ப்ராஸ்பர் ஆயிடுச்சு. செழிப்பின் உபதேசம், ஆண்டவர் உனக்கு இதை தருவார் அதை தருவார் என்று சொல்லி வேதத்தை வாசிக்காமல் வெளிநாட்டிலே சில ஊழியர்கள் எழுதின சில புத்தகங்களை சிலர் வாசித்து அதை கொண்டு வந்து அது ரொம்ப கேட்சிங்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிரசங்கத்தை இங்கே பண்ண போய் அந்த காரியங்கள் சபையை கெடுக்க ஆரம்பித்தது. செழிப்பு செழிப்பு செழிப்பு, உனக்கு கத்தர் அதை கொடுப்பார் இதை கொடுப்பார், அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 90s பிறகு 2000 வரும்போது ஜாஸ்தி ஆயிடுச்சு. 90s வர ஆரம்பிச்சது, அது அதிகமாயிடுச்சு. கர்த்தர் உனக்கு இதை கொடுப்பார், கர்த்தர் உனக்கு அதை கொடுப்பார், இதுல நீரு நீ ராஜா விட்டு பின்ன ராஜா மாதிரி இருக்கணும், இந்த காரியங்கள் அப்படி பெருக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இருக்கிற காலகட்டம் அதை விட மோசமான ஒரு காலத்தில் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த காலம் பாத்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிறேன், இந்த காலம் இப்ப இருக்கிறது மாதிரி ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் பீரியட் சர்ச்சுக்கு வேற எதுவுமே கிடையாது. புரியுதுல, சபைக்கு மிக ஆபத்தான காலம் இந்த கடைசி காலம். விசுவாசிகள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுகிற காலம் இந்த கடைசி காலம். தேவ பிள்ளைகள் விசுவாசத்தை விட்டு வழுவி போகிற காலம் இந்த காலம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே தெளிவா சொன்னார், மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோன்னு சொன்னார். அவரை சேலஞ்சு பண்ணார், விசுவாசம் இருக்கணும் அவருடைய வருகிற காலத்திலே. அவருடைய வருகையின் சூழ்நிலையிலே இப்படிப்பட்டதான காரியங்கள் வரும், மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ, க்வெஸ்சன் அவருக்கே வந்துச்சு, இருக்காதுன்றார். அப்படின்னா இந்த கடைசி காலத்தில் பார்க்கும் பொழுது உண்மையாய் கர்த்தரை விசுவாசிக்கிறதும், உண்மையாய் அந்த விசுவாசத்தில் வசனத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிற வாழ்க்கை கண்டிப்பா குறைஞ்சு போகின்றார். வெறும் ஆசீர்வாதம் செழித்து இப்படிப்பட்ட காரியங்களிலேயே மேல் பூச்சாக பூசி ஜனங்களை சந்தோஷப்படுத்தி ஜனங்களை ஆறுதல் படுத்தி சும்மா அப்படியே ஒரு கூட்டத்தை சேர்க்கிற ஒரு காலம் இந்த கடைசி காலமா இருக்கும். கூட்டம் பெருசா கூடும், ஆனால் பரலோகத்திற்கு வருகிற கூட்டம் அதுல பெரும்பாலும் இருக்காது. அநேகர் அதுல வஞ்சிக்கப்பட்டு கடைசியில நரகத்துக்கு போவாங்க. இதுதான் கடைசி காலத்தின் வஞ்சனையில் ஒரு காரியம். இந்த வசனங்களை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் பொழுது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது சபைக்கு கொடுக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு. இது இந்த நாட்களில் எத்தனையோ பிரசங்கம், நான் வந்து டிவியில சில நேரத்தில் பிரசங்கத்தை கேட்கிறது உண்டு, அதை பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிற சத்தியங்கள் உபதேசிக்கப்படுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையா இருக்கும். ஒரு சிலர் பிரசங்கிக்கிறத பார்க்கும் பொழுது பாவறிக்கை செய்கிறதை குறித்து பகடி பண்றாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க. என்ன பாவி பாவின்னு சொல்லிட்டு சபையில வந்து நீ மனம் திரும்பணும், பாதத்தில் இருக்கிற உன் வாழ்க்கை பரிசுத்தப்படுத்து, இப்படி எல்லாம் போதிக்கிறார்கள் என்று சொல்லி அதை பகடி பண்ணுகிற பிரசங்கங்கள் இன்னைக்கு நிறைய இருக்குது. நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீ எப்படி வேணுமானாலும் வாழலாம். நீ ஒரு தடவை பாவம் மன்னிக்கப்பட்டா போதும், ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டா போதும், இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிச்சா போதும், நீ நீதிமான மாறிட்ட, அதுக்கு பிறகு உனக்கு தண்டனை கிடையாது, இப்படி பிரசங்கம் பண்ணுகிற கூட்டம் இருக்கிறது. இன்னொரு ஸ்டெப் மேல போயிடுச்சு. என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்து தான் தண்டனை அனுபவிச்சிட்டாரு, அப்புறம் உனக்கு தண்டனையே கிடையாது, நீ எப்படி வேணா வாழலாம், இப்படி எல்லாம் வந்தாச்சு. இயேசு கிறிஸ்து உனக்காக தண்டனை ஏத்துக்கிட்டார், உனக்கு தண்டனை கிடையாது. அதனால நீ எப்படி வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு வந்துடலாம், உனக்கு தண்டனையே கிடையாது, அவர் உனக்காக தண்டிக்கப்பட்டுட்டார். இப்படி சொல்லி பரிசுத்தத்தை தள்ளிவிட்டு, பாவத்தை குறித்து ஒரு எச்சரிப்பை தள்ளிவிட்டு, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற ஒரு நிலைமைக்குள் ஜனங்களை தள்ளி அந்த கூட்டத்தை நரகத்திலே கொண்டு போய் சேர்ப்பதுதான் பிசாசனுடைய திட்டம். இதுதான் இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காரியத்தை குறித்து இந்த வாரத்தில் ஆண்டவர் என்னோடு திரும்ப திரும்ப பேச ஆரம்பித்த பொழுது எனக்கு அதுல பல விஷயங்களை, நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, ஆனால் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சின்னதாக ஒரு மூன்று காரியங்களை என் உள்ளத்தில் ஆண்டவர் கொண்டு வந்தார். அதைத்தான் இந்த நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். இங்கே பார்க்கும் பொழுது சபைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவ பிள்ளைகளுக்கு யோவான் சொல்லுகிறார், நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் நான் நீதிமான், நான் ராஜா வீட்டு பிள்ளை, நான் பாவி கிடையாது அப்படின்னு சொல்லி நீ உங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்கிறார். வேதம் தெளிவா அப்படிதான் சொல்லுது. ஆனா இன்னைக்கு சொல்றாங்க, நீ பாவின்னு சொல்லாத, நீ நீதிமான் சொல்லு, பாவின் அறிக்கை பண்ணாத, பாவின் பாட்டு பாடாத, அந்த பாட்டெல்லாம் பாடாத என்றாங்க. நான் சொல்றேன், தேவ பிள்ளைகள் வசனத்திற்கு தெளிவா இருக்கணும், வசனத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பிரசங்கத்தில் கேட்கிறேன், பழைய பாட்டெல்லாம் பாடாதீங்க, பழைய பாட்டில் இருக்கிறதானே நான் பாவிதான் ஆனாலும் இந்த பாட்டெல்லாம் பாடாதீங்கன்றாங்க. தவறு. நான் சொல்றேன், ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு போய் சேர்கிற வரைக்கும் நான் நீதிமானா இருக்கலாம், பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கலாம், ஆனாலும் அவ்வப்பொழுது சின்ன சின்ன காரியங்கள், ஒருவேளை துணிகரமான பாவத்தில் நம்ம போய் விழமாட்டோம், ஆனால் சின்ன சின்ன காரியங்கள், ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள், ஆண்டவரை விசனப்படுத்துகிற காரியங்கள், இவைகள் எல்லாம் பாவங்களா இருக்குது. இதெல்லாம் பாவனை இல்லைன்னு சொல்ல முடியாது. இவைகள் எல்லாவற்றை குறித்தும் நாம் மிகவும் கவனமார்களும் எச்சரிப்பார்களும் அந்தந்த நேரத்தில் நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையார்களும், இல்லாவிட்டால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். வேதம் தெளிவா சொல்லுது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அடுத்த வார்த்தை அதுக்கு எப்படி ரெமடி என்ன, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். சரி, இப்ப இந்த இடத்துல யோவான் எதற்காக இந்த காரியத்தை பேசுறார், இந்த நிருபத்தை ஆரம்பிச்ச உடனே இந்த காரியத்தை குறித்து அவர் பேச வேண்டியதன் அவசியம் என்ன, இதனுடைய உள்நோக்கம் என்ன, இதை அவர் எழுதினதற்கான காரணம் என்னன்றத படிச்சீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல போனா நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். மூணாவது வசனத்தை வாசிக்கலாம்,
நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி,
நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி,
நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை,
நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை
உங்களுக்கும் அறிவிக்கிறோம்,
உங்களுக்கும் அறிவிக்கிறோம்.
எங்களுடைய ஐக்கியம்,
எங்களுடைய ஐக்கியம்
பிதாவோடும்,
பிதாவோடும்
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது,
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இங்க பாருங்க, எதுக்காக இந்த சப்ஜெக்ட் அவர் கொண்டு வரார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார், இந்த விஷயத்தை அவர் ஏன் சொல்லணும், நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம் என்று சொல்லி ஏன் நமக்கு அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார், அதுக்கு ரீசன் இருக்குது. ரீசன் சொல்றாரு, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இந்த இடத்துல யோவான் அனுபவசாலி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் நடந்த பொழுது கூட வாழ்ந்தவர். இன்னும் சொல்ல போனால் 12 அப்போஸ்தலர்களுக்குள் மிகவும் நெருக்கமான ஒரு நபர் இந்த யோவான். அவர் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஸ்டார்ட் பண்ணுவார், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தைகளை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். எப்படி கொண்டு வர பாருங்க, ஆதி முதல் இருந்த தேவ வார்த்தையை நாங்கள் பார்த்தோம், தொட்டோம், நோக்கி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாம் வர்ணிக்கிறாரோ, அந்த இயேசு தான் தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை எனக்கு தொட்டு இருக்கிறோங்கிறாரு. அவருடைய மார்பில் அவர் சார்ந்திருந்தார். அப்ப அதெல்லாம் தன்னுடைய அனுபவம், இயேசு கிறிஸ்துவோடு எவ்வளவு ஒரு க்ளோஸ் ஃபெலோஷிப்ல அவர் வாழ்ந்தார் என்பதை அதை சொல்லிதான் அவர் ஆரம்பிக்கிறார். சொல்லிவிட்டீங்க சொல்ற மூணாவது வசனத்துல சொல்லுகிறார், நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாக மொழி நாங்கள் கண்டும், இயேசு கிறிஸ்து நாங்கள் கண்டிருக்கிறோம், கண்ணால கண்டிருக்கிறேன், நாங்கள் கண்டும் அவருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த நிருபத்தின் நோக்கமே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், இன்றைய சபை, அன்றைக்கு இருந்த அந்த அப்போஸ்தலர்களோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும். புரிதா, ஃபெலோஷிப், ஃபெலோஷிப் என்ன, அன்றைக்கு அவர்கள் இருந்த அந்த ஆவிக்குரிய நிலைமையிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையாகிய நாம் அவங்களோடு கூட கனெக்ட் ஆகணும்ன்றாரு. அந்த அப்போஸ்தலன் அழைக்கிற, நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு, எங்க லைஃபோடு உங்களை கனெக்ட் பண்ணிக்கங்க. சபை என்பது காலகாலத்திற்கு ஒன்றுதான். இந்த சபையானது அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் எந்த நிலைமையில் இருந்தாங்களோ அந்த நிலைமையில கனெக்டடா இருக்கணும், மாறக்கூடாது. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு என்னத்தை கட்டளை கொடுத்தாரோ, எதை அவர்களுக்கு உபதேசிக்க சொன்னாரோ, எதை அவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்தாரோ, அந்த முதல் சபை, அந்த முதல் சபையோடு எந்தெந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையும் இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். அதைத்தான் இங்க சொல்ல வர்றாரு. நான் சொல்றது நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும், நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்ப நமக்கும் அவருக்கு ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும்ன்றாரு. எந்த காலத்திலும் சரி, காலத்துக்கு காலம் உபதேசம் மாறக்கூடாது. அப்போஸ்தலர்கள் மூலமா என்ன உபதேசிக்கப்பட்டதோ, இயேசு கிறிஸ்து எதை உபதேசித்தாரோ, அதுதான் காலகாலமாய் சபை கடைபிடிக்க வேண்டிய விஷயம். அதுதான் சபையிலே எந்தெந்தைக்கும் இருக்க வேண்டிய காரியம். அதுதான் ஐக்கியமாகிறது. அடுத்தது சொல்றாரு, அவருடைய ஃபெலோஷிப் எங்க இருக்குது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்குது. எங்க கொண்டு போய் கனெக்ட் பண்ணாரு பாருங்க, நீங்க எங்களோடு ஐக்கியமாகுங்க, நாங்க யாரோட ஐக்கியமா இருக்கிறோம், பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நாங்க ஐக்கியமா இருக்கிறோம். இதுல என்ன செய்யறாருன்னு சொல்ல வர்றாருன்னா, எல்லாரும் போய் இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும் ஐக்கியப்படுவோம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. நாங்க அங்க ஐக்கியமா இருக்கிறோம், நீங்க எங்களோட ஐக்கியமாகுங்க, அப்படின்னா எல்லாம் ஒன்னா இருப்போங்கிறாரு. பிதாவோடு இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் ஐக்கியமா இருக்கோம், நீங்க எங்களோட ஐக்கியமாய் எல்லாரும் ஒரு குடும்பமாய் ஒன்னா இருப்போம் அப்படிங்கிறார். இப்ப இத சொல்லும் பொழுது யோவான் இதற்கு ஒரு ரீசன் சொல்றாரு, இதனால கிடைக்கிற பெனிஃபிட் என்ன, இப்படி ஐக்கியப்படுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன. இதை நாலாவது வசனத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாசிக்கலாம்.
உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம்.
கவனிக்கணும், இந்த உலகத்திலே சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை என்பது நிறைவாய் நமக்கு இருக்க வேண்டும் என்றால் ஒரே காரியம், இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும் ஐக்கியப்பட்ட அப்போஸ்தலரோடும் நாம் ஐக்கியமா இருக்கணும். எதுக்காக நாம் அவர்களோடு ஐக்கியமாகபடி யோவான் அழைக்கிறார், ஏன் அவருடைய ஐக்கியத்தை நமக்கு சொல்றார், அதோட ரீசன் என்ன, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். நான் சொல்றேன், இந்த உலகத்தில் ஒரு தேவ பிள்ளை ஹாப்பியா இருக்கிறதுக்கும் துக்க முகத்தோடு சோர்ந்து போது இருக்கிறதுக்கும் அவங்கதான் காரணம். ரெண்டு விஷயத்துக்கும் காரணம் அவங்கதான். ஆண்டவர் எந்த விதத்தில் நம்ம காரணம் சொல்ல முடியாது. ஆண்டவனை துக்கமாய் நடத்துறார், எனக்கு சந்தோஷமே இல்லை, என்னை ஆசீர்வதிக்கல, வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாகவே நான் வாழல, இப்படி சொல்றதுக்கு ஆண்டவர் எந்த விதத்திலையும் காரணராக முடியாது. புரிதல், ஆண்டவர் காரணராக முடியாது. இங்கே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறது, நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி உங்களுக்கு எழுதுகிறேன். எந்த பாதையிலே நீங்கள் கடந்து போனாலும் அதன் நடுவிலே ஆண்டவரோடு ஐக்கியத்தோடு நீங்கள் நடந்து கொள்வீர்களானால் உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் நிறைவாயிருக்கும். ஆமென். நல்லா தெரியணும், உங்களுக்கு எது இருக்குதோ இல்லையோ, எது கிடைச்சதோ கிடைக்கலையோ, நீங்க சரீரத்தில் சுகமா இருக்கிறீங்களோ சுகமா இல்லையோ, உங்கள்கிட்ட பணம் இருக்குதோ பணம் இல்லையோ, நீங்க நினைச்சது நடந்துச்சோ நடக்கலையோ, அதெல்லாம் அப்புறம். நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியமா இருப்பது உண்மையானால் எந்த நிலைமையில் உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். புரியுதா? ரீசனை தெரிஞ்சுக்கணும். ஏன் நான் சந்தோஷமா இல்ல? இது பொருள் இல்லாததுனாலயா? நம்ம நினைக்கிறது பொருள் மட்டும் எனக்கு கிடைச்சா சந்தோஷமா இருப்போம். உங்க நிலைமையில கூட இல்லாத எத்தனையோ மோசமான நிலைமையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? சந்தோஷமா இருக்கிறாங்க தெரியுமா? உண்மைதான். நம்ம நினைக்கிறோம் இது இருந்தா நான் சந்தோஷமாயிடுவேன். இது இல்லாத எத்தனை பேர் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எத்தனையோ காரியங்கள் இல்லாம நிறைய பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க. சந்தோஷம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களை சார்ந்தது கிடையாது. சந்தோஷம் என்பது, சந்தோஷம் நிறைவாக இருக்கிறது என்பது இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை சார்ந்தது கிடையாது. சந்தோஷம் நிறைவாக இருக்கிறது என்பது இந்த உலகத்தில் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கிறத வச்சு கிடையாது. அது யாருக்கு வேணும் கிடைக்கும், யாருக்கு வேணும் நடக்கும. சந்தோஷம் என்பது ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்திலிருந்து வர்றதுதானே தவிர வேறு எந்த விதத்திலும் கிடையாது. அதனால தெரியும் நிறைவான சந்தோஷம் என்பது இந்த உலகத்தை சார்ந்ததே கிடையாது. நிறைவான சந்தோஷம் ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இருக்கிறதே, அதுல கிடைக்கிறது மட்டும்தானே தவிர வேறு எந்த விதத்திலையும் கிடையாது. தெளிவா இருக்கணும். இப்ப பாருங்க இதை எப்படி நாம சுதந்தரிப்பது. இதை வாசிக்கலாம், அஞ்சாம் வசனத்துல வாசிக்கலாம்.
தேவன் ஒளியாயிருக்கிறார்,
தேவன் ஒளியாயிருக்கிறார்,
அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை,
அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை.
இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு,
இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு
உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது,
உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது.
நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும்,
நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும்
இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால்,
இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால்
சத்தியத்தின்படி நடவாமல்,
சத்தியத்தின்படி நடவாமல்
பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம்,
பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம்.
அவர் ஒளியில் இருக்கிறது போல,
அவர் ஒளியில் இருக்கிறது போல
நாமும் ஒளியிலே நடந்தால்,
நாமும் ஒளியிலே நடந்தால்
ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்,
ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
சகல பாவங்களையும் நீக்கி,
சகல பாவங்களையும் நீக்கி
நம்மை சுத்தி,
நம்மை சுத்திகரிக்கும். கவனிங்க, இங்கதான் ஃபார்முலா கொண்டு வர்றாரு. இது எப்படி இந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கிறது? ஃபார்முலா இங்க தான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட், ஆண்டவர் யார்? தேவன் ஒளியாயிருக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் எப்படி அதை கனெக்ட் பண்றாரு பாருங்க. ஏன் ஒரு தேவ பிள்ளையால் தேவனாகிய கர்த்தரோடு ஐக்கியம் பாராட்ட முடியவில்லை? ஏன் அவர்களால் ஆண்டவருடைய சந்தோஷத்தை நிறைவாய் அனுபவிக்க முடியவில்லை? ரீசன் அவர் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவரோடு ஐக்கியமாய் இருப்பதுதான் சந்தோஷம் எழுதியிருக்குது. ஆனா ஏன் இதை அனுபவிக்க முடியாமல் ஆண்டவரை அறிந்திருந்தும் சபைக்கு வந்தும் சத்தியம் கேட்டும் ஏன் துக்கமாகவே இருக்கிறாங்க, சந்தோஷம் இல்லாமலே இருக்கிறாங்க, ஏன் கவலை நிறைஞ்ச முகத்தோடு இருக்கிறாங்க? காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யாருன்னு தெரியணும். தேவன் ஒளியாயிருக்கிறார். நம்மை படைத்த ஆண்டவர் ஒளி, பிரகாசமானவர். பிரகாசம் என்ன? அவருடைய பரிசுத்தம், அவருடைய காரியங்கள், அவருடைய மகிமை விசேஷமானது. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அந்த வெளிச்சம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, கொஞ்சம் கூட அவரிடத்தில் இருள் கிடையாது. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. 100% அவர் பியூர். அவர்கிட்ட எந்த விதமான இருள் என்பது அவர்கிட்ட கிடையவே கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது அவரோடு ஐக்கியப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அவரிடத்தில் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது சொல்லிட்டு, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமான், நான் தேவ பிள்ளை, நான் ராஜாவாக இருக்கிறேன், நான் ராஜா விட்டு பிள்ளை, இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருள் இருக்குமானால், சத்தியத்தின்படி நடக்காமல் தவறான காரியங்கள், குறைவான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், நீங்கள் நீதிமான், நீதிமான், தேவ பிள்ளை, பரிசுத்தவான், ராஜா விட்டு பிள்ளை சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திட்டு பொய் சொல்லிட்டாலேங்கிறீங்க. புரியுதா? அதைத்தான் சொல்றாரு. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒளியிலே நடக்காமல், உங்கள் வாழ்க்கையிலே இருளான காரியங்கள், அந்தகார காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்துக் கொண்டிருப்பீர்களானால், நான் ராஜா வீட்டு பிள்ளை, நான் தேவ பிள்ளை, நான் நீதிமான், நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய் நிறைய இப்படி சொல்லிவிட்டு உங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்காமல் உங்கள் மனம் போன போக்கிலே இருளிலே நீங்கள் நடக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு பொய்யர் என்று சொல்லுகிறார். அதுதான் யோவான் சொல்றார். அப்படி இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு பொய்யர், நீங்கள் சத்தியத்தின்படி நடக்காமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்பீர்கள். அப்போ என்னதான் ரெமடி? பொய்யே வாழ்க்கையா? நான் சொல்றேன், அப்ப அந்த பொய்யான வாழ்க்கையை வாழ்கிறவன் எப்படி பரலோகத்துள்ள நுழைய முடியும் இல்லையா? நீங்கள் பொய்யனா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. இப்படி இருக்கும் பொழுது நாம் அவரோடு ஐக்கியப்பட்ட வாயில சொல்லிக்கிறோம், நான் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கேன், நான் தேவ பிள்ளை, நான் சபைக்கு போறேன், அது பண்றேன் இது பண்றேன், வாயில சொல்றோம். ஆனால் வாழ்க்கையிலே இருள் நிறைந்திருக்குமானால் நீங்கள் ஒரு பொய்யருங்கிறார். அப்படிப்பட்ட பொய்யர் எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய முடியும்? நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தை நீங்க வீட்டில் அப்புறம் படிச்சு பாருங்க. பொய்யரும் பொய்யை நடப்பிக்கிற ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைங்கிறார் ஆண்டவர். பொய்யர்கள் உள்ள போக முடியாது, தெளிவா சொல்றாரு. அப்ப பொய்யர்ன்றவர் யாரு? இவன் தான் பொய்யன். நான் ஒரு நீதிமான், நான் தேவ பிள்ளை, ஆண்டவர் என்னை ராஜாவாக்கி இருக்கிறார், ஆசாரியராக்கி இருக்கிறார், எல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கேத்த வாழ்க்கை எங்க? அதை தான் ஆண்டவர் கேட்கிறார். நீ நீதிமான் சொல்ற, அந்த நீதிக்குரிய வாழ்க்கை எங்க? வாயில நீதிமான் என்று சொல்லியும் வாழ்க்கையில அந்த நீதி இல்லைனா நீ ஒரு பொய்யன்கிறார். அப்ப அந்த பொய்யர்கள் இரண்டாம் மரணமாகி அக்னியின் கந்தகம் எரிகிற கடலில் தள்ளப்படுவார்கள் இருக்குது. இருந்து என்ன தெரியுது? நம்ம யாரு, ஆண்டவர் நம்ம எப்படி எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் நான் நம்பாதவன் கிடையாது. 100% புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை முழுசுமா நான் நம்புறவன். ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானம் ஸ்பெஷல் இல்லைன்னு சொல்லல, ஆனால் அதற்குரிய வாழ்க்கை எங்கே என்பதுதான் ஆண்டவருடைய கேள்வி. நான் நீதிமான் சொல்லலாம், நல்லா இருக்குது, அந்த நீதி எங்கே ஆண்டவர் கேட்கிறார். தேவன் என்னை பரிசுத்தவானாய் மாத்தியிருக்கிறார், அந்த பரிசுத்தம் எங்கே ஆண்டவர் கேட்கிறார். தேவனுடைய பிள்ளை சொல்றோம், பிள்ளைக்குடைய அடையாளம் எங்க ஆண்டவர் கேட்கிறாரு. அதான் கேட்கிறாரு. இது வந்து என்ன தெரிகிறது என்று கேட்டால், நான் ஒரு நீதிமான், நான் ஒரு பரிசுத்தவான், நான் ஒரு தேவ பிள்ளை, நான் ஒரு ராஜா, நான் ஒரு ஆசாரியன், இப்படி சொல்லியும் ஆண்டவரோடு ஐக்கியப்படாமலேயே வாழ முடியும். வெளியில இப்படி சொல்லி நாலு பேருக்கு மேல ஒரு பெரிய ஆளா காட்டிக்கலாம், ஆனால் உள்ளான வாழ்க்கையில் ஆண்டவரோடு ஐக்கியப்படாமல் கடைசியில் நரகத்திற்கு போக வேண்டிய நிலைமை வரும் என்பதுதான் உண்மை. அதான் உண்மை. இந்த வசனம் பாருங்க, சில வசனங்கள் தானும் என்ன டெப்த் அதுல இருக்குது பாருங்க, எவ்வளவு ஆழ்ந்த காரியத்தை அதுக்குள்ள அடக்கி வைக்கிற. நம்ம சாதாரணமா நினைக்கிற அந்த வசனங்களை என்ன ஒரு ஆழமான சத்தியத்தை உள்ள வைக்கிற. அப்படியானால் இந்த உலகத்தில் ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட்டு வாழ வேண்டும், இருளிலே வாழக்கூடாது. அந்த ஐக்கியம் ஏன் இல்லாமல் போகிறது? ஆண்டவர் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இருள், அதுதான் ஆண்டவரை விட்டு நம்மை இந்த உலகத்தில் பிரிக்கிறது. இந்த உலகத்தில் ஆண்டவரை விட்டு பிரிந்து வாழ்கிறவன் எப்படி ஆண்டவரோடு போய் சேர்ந்து வாழ முடியும்? இதுதான் கேள்வி. இந்த உலகத்தில் ஆண்டவரோடு வாழாமல் பிரிந்து வாழ்கிறவன், ஒளியிலே நடக்காமல் பிரிந்து வாழ்கிறவன் எப்படி ஆண்டவரோடு போய் நிரந்தரமா வாழ முடியும்? சாத்தியமே கிடையாது. சரி, இதுக்கு என்ன ரமடி? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமம், இத ரமடி. 7 வசனத்தில் சொல்லுகிறது கிறிஸ்துவின் ரத்தத்தை பேசுறாரு. 8 வசனத்தில் நாம் எப்படி கன்ஃபஸ் பண்ணணும், நம்மளை எப்படி உணரணும்ன்றத சொல்றாரு. 9 வசனத்திலே அவருடைய நாமத்தில் இருக்கிறதான மகிமை வல்லமையை சொல்றாரு. 7 வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், நடக்கணும் ஒளியிலே நடந்தால், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். யோவானோடும் அவருடைய ஆவிக்குரிய நிலைமையோடும் இன்றைய சபை ஐக்கியப்படணும். அவங்க எப்படி பிதாவோடு இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார்களோ அப்படி நாமும் ஐக்கியப்படணும். அது எப்படி சாத்தியம்? அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தாதான் அது சாத்தியமே தவிர, ஒளியிலே நடக்காத பட்சத்தில் இது சாத்தியம் இல்லை. வெளியில சொல்லிக்கலாம், ஆனா நடைமுறையில் அது உண்மை கிடையாது, அது பொய்ங்கிறார். சரியா? அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அதற்கு எப்படி சாத்தியம் என்றால், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரித்து நம்மை ஒளியிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறது. அப்ப இந்த உலகத்தில் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீதிமானாய் மாறி இருக்கலாம், பரிசுத்தவான் என்ற பட்டம் உங்களுக்கு இருக்கலாம், ஆண்டவருடைய வலது பார்சத்தில் ஆண்டவரனை உட்கார வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கலாம், நான் தேவ பிள்ளை என்கிறத நீங்க ஒத்துக்கொள்ளலாம், எல்லாம் உண்மைதான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று, நாம் இந்த உலகம் உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த உலகம் பாவம் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் பரிசுத்தத்திற்கான சாதகமான சூழ்நிலைகளை விட பாவம் செய்வதற்கான சாதகமான சூழ்நிலைகள் தான் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒத்துக்கணும், நிதர்சனமான உண்மையை நம்ம ஒத்துக்கணும். சும்மா மாய் மாலமா பேசக்கூடாது, ஆக்டிங் கொடுக்க கூடாது. இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தத்துக்குரிய சூழ்நிலைகளை விட பாவத்திற்கான சூழ்நிலைகள் தான் நம்மை சுற்றிலும் நிறைந்து காணப்படுகிறது. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் ஆண்டவன் நம்மளை வச்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு பாவத்திற்கான காரியங்கள் இன்னைக்கு தான் அதிகரித்திருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் உண்மை, இதை ஒத்துக்கணும். இரண்டாவது, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய பாவத்தை கழுவி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறது. இதெல்லாம் உண்மை, சந்தேகமே இல்லை. ஆனாலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பாவ சரீரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். பாவ உலகத்தில், பாவ சரீரத்தில், ரத்தத்திலே பாவம் கலந்த ஒரு உடலிலே நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதான உண்மை. இயேசு கிறிஸ்து அதை எந்த இடத்துலயும் மறுதளிக்கல, புரியல? இயேசு கிறிஸ்து மறுதளிக்கல. மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து பொல்லாதவைகள் புறப்பட்டு வருவினார். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் காம விகாரங்களும் மண்கணங்களும் கொலைகளும் கொலை பாதகங்களும் பெருமைகளும் பொறாமைகளும் இதெல்லாம் புறப்பட்டு வருவினார். நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆச்சரியமே வரவே வராதுனாரா? சொல்லலையே. நீ ஒன்ஸ் நீங்க ரட்சிக்கப்பட்டீனா உள்ளத்துல பெருமையே வராதுன்னு சொன்னாரா? சொல்லலையே. உள்ளத்துல கசப்பே வராதுன்னு சொன்னாரா? சொல்லலையே. உன் உள்ளத்துல மதிகரடான எண்ணமே உனக்கு வராதுன்னு சொன்னாரா? சொல்லலையே. ரட்சிப்பின் உடனே டோட்டல் அப்படியே கம்ப்ளீட் அப்படியே நம்மள கத்தல் அப்படியே மாத்தி போட்டல. ஆண்டவர் மேல் வைக்கிற அன்பினாலே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த பலத்தினாலே நம்ம அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறாரே தவிர, இந்த உலகத்தில் ஒரு ரட்சிக்கப்படாதவன் என்ன சரீரத்தில் இருக்கிறான், அதே சரீரத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரீரத்தை ஆண்டவர் ஒன்று புதுப்பிக்கல. இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத ஒருவன் எந்த சூழ்நிலைகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறான், அதே சூழ்நிலையில் தான் நீங்கள் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ன, அவர்களுக்கு ஜெயம் எடுப்பதற்கு ஒரு தெய்வம் இல்லை, நமக்கு ஜெயம் எடுப்பதற்கு ஜெயித்த, உலகத்தை ஜெயித்த இயேசு நமக்குள்ள இருக்கிறார். அது ஒண்ணுதான் வித்தியாசம். நம்ம அவருடைய பலத்தினால ஜெயிக்க முடியும், அவர்களுக்கு அப்படி ஜெயம் கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனாலதான் பிரச்சனை, அவ்வளவுதான் விஷயம். இந்த டிஃபரன்ஸை தவிர, இந்த உலகத்திலே பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பாவம் நிறைந்த சரீரத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதிலே தான் ஆண்டவன் நம்மை வெற்றியோடு வாழ்ந்து பரலோகத்துக்கு வாங்குறார். அதற்குரிய ஏதுவான காரியத்தை நமக்கு கொடுக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் துணிகரமான பாவத்திற்கான காலம் முடிஞ்சிருச்சு. நம்ம அதை நம்ம சாட்சியா சொல்லிட்டு இருப்போம், நான் அன்னைக்கு குடிச்சிட்டு இருந்தேன், அதை பண்ண இதை பண்ணி போட்டுட்டேன் அப்படின்னு. இது அது ஒரு காலம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம அந்த பழைய விட்ட பாவத்தை தொட போறது கிடையாது. முன்பு நான் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தேன், நான் திருடிட்டு இருந்தேன், நான் குடிச்சிட்டு இருந்தேன், அது பண்ணிட்டு இருந்தேன், இது பண்ணிட்டு இருந்தேன், அதை நம்ம தொட போறது கிடையாது. அது முடிஞ்சு போச்சு, வெளியரங்கமான காரியங்கள். ஆனாலும் இந்த பாவ உலகத்தில், பாவ சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அவ்வப்பொழுது சில சில காரியங்கள் உங்களை கரைப்படுத்துவது இல்லை. உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. ஒருத்தரும் சொல்ல முடியாது. இந்த உலகத்திலே நான் எந்த விதத்திலையும் 100% கரைப்படாமல் வாழ்ந்துட்டு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஒருத்தரும் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் தேவனால் பிறந்தவர், அவருடைய ரத்தத்துல பாவம் கிடையாது, அவருடைய மாம்சத்துல பாவம் கிடையாது. அவர் ஒருத்தர் தான் அதை சொல்ல முடியும். மற்றபடி உலகத்திலே வாழ்ந்த எந்த நபரும் சொல்ல முடியாது. அப்போஸ்தலாகிய பவுல் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால தன்னுடைய நிலைமையை சொல்றாரு, நான் பிரதான பாவியினாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பாவியே இல்லைனாரா? சொல்லல. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே என்னை அப்படி செய்கிறது. கன்ஃபஸ் பண்ண, ஓப்பன கன்ஃபஸ் பண்ண. ரோமர் 7 படிக்க வேண்டாம், ரோமருக்கு எழுதல் நிறுவம் 7:15-20 வரைக்கும் படிச்சு பாருங்க. ஓப்பன சொல்றாரு அவர், அது மறுதளிக்கல. அவர், நான் நீதிமா, நான் அப்போஸ்தலன், நான் சபைகளை கட்டுகிறேன், நான் அது பண்றேன் இது பண்றேன், நான் பரிசுத்தவான், என்னிடத்துல பாவம் இல்லைன்னு சாதிச்சாரா? சொல்லவே இல்லை அவர். ஆனால் இன்னைக்கு இருக்கிற மதிகேடான ஊழியக்காரர்கள் இந்த காரியத்தை துடி சொல்றதுக்கு துடிகரமா இருக்கிறான். நான் தைரியமா சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற மதிகட்ட ஊழியர்கள் இதை சொல்றதுக்கு துணிகரமா இருக்கிறாங்க. ஜனங்களும் வஞ்சிக்கப்படுறான். தேவ மனுஷன் சபைகளை ஸ்தாபித்த பரிசுத்தவான் பவுல் இதை சொல்லல. நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் ஆசாரியன், நான் ராஜா, நான் தேவ பிள்ளை, நான் நீதிமான், என்னிடத்துல பாவம் இல்லை. எங்கேயாவது சொன்னார் அங்க கிடையவே கிடையாது. சொல்லல அவர், அவரே சொல்லல, பவுல் சொல்லல, பேதுரு சொல்லல, யோவான் சொல்லல, யாருமே சொல்லல. இன்றைக்கு வஞ்சிக்கும்படி பிசாசு இப்படிப்பட்ட உபதேசங்களை எழுப்பி ஜனங்களை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை நரகத்திற்குள் கொண்டு போகிறதற்கு இது பிசாசுடைய வஞ்சனை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். பைபிளை நீங்க தெளிவா நீங்க படிச்சு பாருங்க, தெரியும். பவுல் சொல்லல, நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப அவருடைய வாழ்க்கையிலே அவர் பெருமை அடைந்தது உண்மை. அதனாலதான் மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குதுன்னாரு. ஏன் அவர் நீதிமான், அவர் பரிசுத்தவான், எனக்கு அந்த பெருமையை வராதனையே சாதிக்கல. அவர் வருது, எனக்கு வந்துச்சு சொல்றாரு, எனக்கு வந்துச்சு. அதனாலதான் ஆண்டவர் எனக்கு ஒரு முள்ள கொடுத்து அதை மேற்கொண்டது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாருங்கிறாரு. பைபிள் தெளிவா பார்க்கணும். அப்ப இந்த இடத்தில் நம்ம என்னதான் செய்யறது? பாவ அறிக்கை என்பது தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் செய்யப்பட வேண்டிய ஒன்று. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்படுகிற அனுபவம் என்பது இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி வினாடி வரைக்கும் கழுவப்பட வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவம் மன்னிக்கப்படுகிற அனுபவம் என்பது இந்த உலகத்திலே நம்ம வாழ்கிற கடைசி வினாடி வரைக்கும் நாம் கடைபிடிக்க வேண்டிய அனுபவம். இதை நம்ம மறுதளிக்க முடியாது. இது எனக்கு அவசியம் இல்லைன்னு சொன்னா நாம தான் பொய்யர். இது எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லுவோமானால் நம்மளை நாமளே ஏமாத்திட்டு அர்த்தம், நம்மளே நாமளே வஞ்சிக்கிறோம் அர்த்தம். சரி, இப்ப உங்களுக்கு வேகமாக ஒரு 3 சம்பவத்தை இதுக்கு ரிலேட்டடா நியூ டெஸ்டமெண்ட்லயே உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு நம்ம போக போறது, ஏன்னா இந்த பாவ மன்னிப்பின் சத்தியம், பாவங்கள் கழுவப்படுகிற சத்தியம், புதிய ஏற்பாட்டு சத்தியம். அதனால இன்னைக்கு நம்ம பழைய ஏற்பாட்டில் இதுக்கு நிறைய உதாரணத்தை காட்ட முடியும். ஆனால் பழைய ஏற்பாட்டை நான் டச் பண்ண விரும்பல, புதிய ஏற்பாட்டை மட்டும். என ஆண்டவர் உங்களுக்கு அதை தான் சொல்ல என்னை தூண்டி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டை மட்டும் இப்ப நம்ம பார்க்க போறோம். 3 சம்பவங்களை உங்களுக்கு நான் வேகமாக காட்டுறேன், வித்தியாசமான சம்பவங்கள். எடுத்துக்கொள்வோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:1 வாசிக்கலாம்.
அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும்,
அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும்,
அவனுடைய மனைவியாகிய சப்பிராளும்,
அவனுடைய மனைவியாகிய சப்பிராளும்,
தங்கள் காணியாட்சியை விற்றார்கள்,
தங்கள் காணியாட்சியை விற்றார்கள்,
தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து,
ஒரு பங்கை கொண்டு வந்து
அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி,
அனனியாவே,
நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே
அது உன்னுடையதா இருக்கவில்லையோ?
அதை விற்ற பின்பும்
இருந்தும்
அதன் கிரயம்
உன் வசத்தில் இருக்கவில்லையோ
நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான்
அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே
விழுந்து ஜீவனை விட்டான் இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று.
கவனிக்கணும், முதல் சபை எழுப்புதல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த சபைக்குள் நடந்த முதலாவது துயரமான சம்பவம் இது. சபை தேசத்தை கலக்கிக் கொண்டிருக்கிறது, தேவ வல்லமை பிரத்யட்சமாய் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு துயரமான சம்பவம். அப்போஸ்தலர்கள் என்னைக்குமே பண ஆசை பிடித்தவர்கள் கிடையாது. சத்தியத்தை போதிச்சாங்க, வசனத்தை மாத்திரம் விவரிச்சாங்க, அவங்க வேற பத்தி அவங்க போக்கஸ் பண்ணல. நீங்க இதை அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் என்ன உபதேசம் பண்ணாங்கன்னு இருக்கும். அந்யோன்யமாயிருக்கும், அப்பம் பிட்டுதலிலும் ஜபம் பண்ணுவதற்கும் இதைத்தான் உபதேசம் பண்ணாங்க. ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் மட்டும் டீச் பண்ணாங்க, அப்படியே சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படி ரட்சிக்கப்பட்டவர்களில் ஒரு குடும்பம் தான் இந்த அனனியா சப்பிராள். இவங்க யாருன்னா அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலே தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். ஃபர்ஸ்ட் யாரும் தெரியும், இவங்க ரெண்டு பேரும், இவங்க ஹஸ்பண்ட் வைஃப், இவங்க ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். ரெண்டாவது, இந்த அனனியாவின் சப்பிராலும் இந்த கணவன் மனைவியா இருக்கிறவங்க ரெண்டு பேருமே சபையிலே வந்து சேர்க்கப்பட்டு அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அந்த சத்தியத்தில் உபதேசத்தை கேட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. அந்த நாட்களில் ஒரு எழுப்புதல் வல்லமையாய் வெளிப்பட்ட காரணத்தினாலே ஜனங்களுக்குள் ரொம்ப ஒரு எமோஷனலான ஸ்பிரிச்சுவல் எமோஷன் அவங்களுக்கு ஜனங்களுக்குள்ள நிறைய இருந்துச்சு. ரெண்டாவது, அந்த நாட்களிலே அவங்களுக்குள்ள இருந்த ஒரு அடுத்த ஒரு காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்கிற ஒரு தாட் ரொம்ப சிவியரா இருந்துச்சு. அவருடைய வருகை குறித்த ஒரு தாட் அவங்களுக்கு ரொம்ப சிவியரா இருந்துச்சு. அதனாலே இவர்கள் எல்லாரும் ஒரு முடிவு பண்ண, அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுச்சு, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறார், இந்த உலகமே மாயை, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போறோம், இந்த உலகத்துல என்ன இருக்குது. அவருடைய அபிஷேகத்தின் மேன்மை எல்லாத்தையும் அனுபவிக்கும் பொழுது உலகம் அவங்களுக்கு ஒரு துச்சமா இருந்துச்சு. உலகத்துல அவங்களுக்கு இருந்த ஆஸ்தி எல்லாம் அவங்களுக்கு ஒரு துச்சமா இருந்தது, அவங்களுக்கு இருந்த பொருட்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே குப்பையா இருந்துச்சு. உடனே யோசிச்சாங்க, என்னத்தை நம்ம வச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்னத்தை இந்த உலகத்துல இருக்க போறோம், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறார், மேல பறந்து போலாம், என்னத்தை நம்ம இந்த உலகத்துல வச்சுட்டு இருக்க போறோம், இந்த உலகம் எல்லாம் பொய், மாயை, இதுல என்ன இருக்குதுன்ற ஒரு தாட் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. உடனே என்ன செஞ்சாங்க, நிலம் வச்சிருக்கிறவங்க, வீடு வச்சிருக்கிறவங்க கட்ட கட்ட கட்டக்கன்னு வித்துட்டாங்க. இந்த உலகத்துல நம்ம நிரந்தரமா இருக்க போறோம், எதுக்கு நமக்கு சொந்த வீடு, இந்த உலகத்துல நம்ம பெருசா வீடு கட்டி நிரந்தரமே 50 வருஷம் வாழ போறோம், எதுக்கு நமக்கு சொந்த நிலம். இது அப்போஸ்தலர்கள் வீட்டை வித்து நிலத்தை வித்து கொண்டுமான்னு அவங்க சொல்லல, அப்போஸ்தலர் இதெல்லாம் டீச் பண்ணல. வீட்டை வித்து பணத்தை கொண்டு வா, நிலத்தை வித்து பணத்தை கொண்டு வா, அப்போஸ்தலர் டீச் பண்ணல. இவங்களாகவே அந்த எமோஷன்ல, அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல் இருந்ததுனால இவங்களாகவே ஒரு ஆவலோடு இதை செஞ்சாங்க. கொண்டு வந்து எல்லாத்தையும் வித்தாங்க, வித்து மொத்த தொகையும் கொண்டு வந்து இத்தனை 1000 வித்த, இத்தனை 100,000 வித்த கொண்டு வந்தாங்க. அப்போஸ்தலர் என்ன செஞ்சாங்க தெரியுமா, கையில போடுவாங்களே அப்படி வச்சுட்டு போ அப்படின்ட்டாங்க. நிலத்தை வித்தம், வீட்டை வித்தம், பெரிய தொகை எடுத்துட்டு வரா, அப்போ அங்க வச்சுட்டு போ அப்படின்ட்டான். கையில கூட வாங்க, அப்போ சொல்ல பாதத்துல வச்சாங்களாம், அப்படி வச்சுட்டு போ அப்படின்ட்டான். அப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப ஒவ்வொருத்தரும் தேவ பயத்தோடு வந்து வீட்டை வித்தாங்க, நிலத்தை வித்தாங்க, அந்த பெரிய பெரிய தொகையெல்லாம் கொண்டு வந்து அவருடைய பாதத்துல வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. வச்சுட்டு நான் ஒரு லேண்ட் வச்சிருந்தேன், அதை வித்தேன், அதோடைய பணம் இதான் அப்படி வச்சுட்டு போறாங்க. இப்படி நடக்கும்போது அனனியா சப்பிராள் என்கிற இந்த தம்பதிகளும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஃப்ளோ ஆயிட்டு இருக்க அந்த சபைக்குள்ள மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ளும் ஒரு நிலம் இவங்ககிட்ட இருந்திருக்குது, அதை வித்தாங்க. வித்த உடனே அந்த தொகை நிலமா இருக்கும் போது அவங்களுக்கு அது பெருசா தெரியல. வித்த உடனே பணத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் தடுமாறிடுச்சு. நிலமா இருக்கும்போது மனசு தடுமாறல, அது நிலம் இங்க ஒரு மூலையில் இருக்குது ஒரு நிலம். ஆனா அதை வித்து பணமா கேஷா பார்த்த உடனே அவங்க மனசு தடுமாறிச்சு. இத்தனையுமா கொண்டு போய் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறது. பேசினாங்க ரெண்டு பேரும், ஒன்னு செய்வோம், பாதி வச்சுட்டு பாதி கொடுத்துருவோம். அப்போஸ்தலர் நான் சொல்றேன், அப்போஸ்தலரே கொடுன்னு சொல்லி சொல்லவே இல்லை, இது இவங்களாக எடுத்த முடிவு தான். பாதி வச்சுட்டு பாதி கொண்டு போய் கொடுத்துருவோம். சரி, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்யணும், யாரும் கம்பல்ஷன் கிடையாது. நீ இவ்வளவு கொடுத்தாகணும், நீ ஃபுல்லா கொடுத்தாகணும், யாரும் கம்பல் பண்ணல. சரியா? அப்ப பாதி விற்கிறது உங்களுக்கு உரிமை இருக்குது. அதான் பேதர் சொல்றாரு, நிலத்தை விற்கிறதுக்கு முன்னால அதனுடைய கிரையும் உங்கள்கிட்ட தானே இருந்துச்சு. நிலத்தை வித்த பிறகு அது உன்னுடைய சொத்து தான், அது எனக்கு சம்பந்தம் கிடையாது. உன்னுடைய பொருள், உன்னுடைய நிலம், அது வித்த உன்னுடைய பணம், அதுல இதுல கிடையாது. அப்ப அதுல பாதி எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க, பாதி எடுத்துட்டு பாதி கொண்டு போய் கொடுத்துடலாம், பாதி நமக்கு வச்சுக்கலாம். சரி, நல்லது, அவங்களுக்கு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம், வச்சுட்டாங்க, ஓகே. ஆனா இவங்க இப்ப யோசிக்கிறாங்க, அவங்கவுங்க வரும்போது நிலத்தை இவ்வளவுக்கு வித்தேன்னு சொல்லி, இவ்வளவு பணம் இதுதான் இவ்வளவுக்கு வித்தம் அப்படின்னு அப்படியே கொண்டு வந்து சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. நாமளும் என்ன செய்ய, அங்க போயிட்டு நிலத்தை 10 லட்சம் ரூபாய்க்கு வித்தோம், இது 5 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா நல்லா இருக்காது. ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய்க்கு வித்தேன்னு சொல்லி 10 லட்சத்தை வித்தேன், 10 லட்சம் அப்படின்னு கொடுக்குறான். இன்னொருத்தர் 15 லட்சத்துக்கு வித்தேன், 15 லட்சம் கொண்டு வந்து அப்படி கொடுக்குறான். நம்ம வந்து 10 லட்சத்துக்கு வித்த 5 லட்சம் சொந்தை கொடுத்தா எல்லாம் நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க இல்ல. அதுல ஒண்ணு செய்வோம், 10 லட்சத்துக்கு இதை வித்தோம், நம்ம 5 வச்சுக்கலாம், ஓகே, தப்பே இல்லை. போயிட்டு சொல்லும் போது 5 லட்சத்துக்கு வித்தோம், 5 லட்சம் அப்படின்னு கொடுத்துடலான்னு பிளான் போட்டாங்க ரெண்டு பேரும். வேற ஒன்றும் நடக்கல, அதான் நடந்துச்சு. இவங்க நிலம் வித்த பிறகு இவங்க பணம் கொண்டு போய் கொடுக்கும் போது அங்கதான் இவங்களுக்கு ஒரு எடுத்துக்கிட்டதுல தப்பே இல்லை, பாதி எடுத்துக்கிட்டதுல தப்பே கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்கு முன்பாக ஒரு ஷோ காட்டுறதுக்காக பாதியை எடுத்தாலும் அது முழு தொகை என்று சொல்லி ஒரு பொய் சொல்றதுக்கு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. ரெண்டு பேரும் எடுத்து அதுல ஒரு பாதி வச்சாங்க. இப்ப கொண்டு போய் அனனியா வைக்கிறான், வச்சுட்டு சொல்றான் பேதர்கிட்ட, ஐயா நிலத்தை இவ்வளவு வித்தோம், அதன் தொகை அப்படின்னு கொண்டு வந்து வச்சிட்டான் பாதத்துல. பேதர்கிட்ட ஆண்டவர் பேசுறார், ஒரு சின்ன விஷயம் நம்ம யோசிக்கலாம், ஆண்டவர் எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கார் பாருங்க. இது பண விஷயம் தான், நம்ம கூட ஆண்டவர் கேர்லெஸ் விடல, பேதர்கிட்ட பேசுறாரு. நம்ம நினைக்கிறோம் சில விஷயத்தை ஆண்டவர் கண்டுக்கிறார், சில விஷயத்தை கண்டுக்கிறாரு, எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் கண்டுக்கிறாரு. கொடுக்கிற காணிக்க விஷயத்தை கூட ஆண்டவர் கண்டுக்கிறாரு, எல்லா விஷயத்திலும் ஆண்டவருடைய கண்டுகுது. ஒன்னு ஆண்டவர் பேதர்கிட்ட உடனே பேசிட்டார் விஷயத்தை, அவன் கேளு, இதை கேளு. ஒன்னு பேதர் கேட்கிறான், எவ்வளவுக்கு பா நிலத்தை வித்து, இவ்வளவுக்கு தான் வித்தியா? உடனே பாக்கலாம், நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியாச்சு, இவ்வளவு வித்தம் சொல்லியாச்சு, ஒரு வார்த்தை சொல்லியாச்சு. இப்ப பேதருக்கு அடுத்தது ஆண்டவர் விளக்கத்தை கொடுத்துட்டாரு, ரெவலேஷன் கொடுத்துட்டாரு. உடனே ரெவலேஷனோட கேட்கறான், இவ்வளவுக்கு தானே வித்த? அவன் என்ன சொல்லிருக்கணும், உடனே கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். உடனே முதல் சொன்ன பொய்யே ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறான், ஆமா இவ்வளவுக்கு தான் வித்த. முதல் ஒண்ணு பொய் சொல்லியாச்சு, இப்போ பேதருக்கு ஆண்டவர் வெளி. இது வந்து சாதாரணமா நடக்கல, பேதருக்கு ஒன்னும் தெரியாது, அவன் எங்க போய் வித்தான், யார்கிட்ட வித்தான், எவ்வளவு பணம் வந்துச்சுன்னு பேதருக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் அதை கூட ரெவலேஷன் கொடுக்கிறார் பாருங்க, வெளிப்பாடு கொடுக்கிறாரு பாருங்க. உடனே பேதர் அதை கிராஸ் பண்ணி கேட்டுட்டான், எவ்வளவுக்கு வித்த? பேதர் ஒன்னும் இவ்வளவு பணத்தை கொண்டு வான்னு டிமாண்ட் பண்ணல, ஆனால் அவன் சொன்ன போய் ஆண்டவர் வெளிப்படுத்தின காரணத்தினாலதான் அவன் அதை கேட்டான். தவிர இல்லாட்டா கேட்டிருக்க மாட்டான், பேதர் ஒன்றும் பணம் ஆசை பிடிச்சவன் கிடையாது. அப்ப அவன் கேட்கிறான், ஆண்டவர் வெளிப்படுத்தினதுனாலதான் கேட்டான், இவ்வளவுக்கு தான் வித்தையா? ஆமா அவ்வளவுக்கு தான் வித்த. நிலத்தை நீ வச்சிருக்கும் போது அது உன்னுடையது தான், அதை விற்கும் பொழுதும் வித்த பிறகு அந்த கிரையும் உன்னுடையது தான். ஆனால் இப்பொழுது இதுல ஒரு பங்கை எடுத்து வைத்துக் கொண்டு இப்படி வந்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன கேட்டான் ஒரு கேள்வி. சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தானுக்கு அங்க இடம் வந்துச்சு பாருங்க. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவன் ரட்சிக்கப்பட்டவன் இந்த அனனியா, சபையிலே சேர்ந்து கொண்டவன், ஞானஸ்தானம் பெற்றவன், சபையிலே சேர்ந்து கொண்டவன், அபிஷேகம் பெற்றிருப்பான், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தன்னை கொண்டு வந்துட்டான், எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் இந்த விஷயத்தில் அவன் உண்மை தவறிட்டான், ஒரு பொய், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பாவம், ஒரு பொய் தானே. இன்னைக்கு பொய்ய நிறைய ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறது, ஒரு பொய் தானே, ஒரே ஒரு பொய் தானே. நான் சொல்றேன், ஒரு பொய் உயிரை வாங்கிருச்சு, புரியுதா? ஒரு பொய் தானே, அந்த பொய் தான் அவங்க உயிரை வாங்கிடுச்சு, அந்த பொய் தான் அவங்க நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடுச்சு. ஒரு பொய் தானே, அந்த பொய் நரகத்தில் கொண்டு போய் அவனை தள்ளிவிட்டது. அந்த பொய் அவனுடைய உயிரை ஸ்பாட்ல வாங்கிடுச்சு. நம்ம நினைக்கிறோம் மனுஷ இடத்துல பொய் சொல்றோம்னு, ஆனால் பேதுரு சொல்றா, நான் மனுஷன் எங்கிட்ட நீ சொல்லல, பரிசுத்தாவின் இடத்துல நீ பொய் சொன்ன. நம்ம நினைக்கிறோம் ஒரு பொய் தானே இது, மனுஷன் தானே சொல்ற, யாருக்கு என்ன தெரிய போகுது? ஆனால் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் நீ பொய் சொன்னப்பா, மனுஷனாகிய பேதுருவாக எனக்கு நீ பொய், எனக்கு விரோதமாக பொய் சொல்ல, எனக்கு முன்னால நீ சொல்லல, பரிசுத்தாவிக்கு முன்பாக நீ பொய் சொன்ன. சொன்ன உடனே தேவன் நியாய தீர்ப்பு வந்தது, விழுந்து செத்தான். இதை அறியாமல் மூணு மணி நேரம் கழிச்சு, ஏழாவது வசனத்தில் பார்க்கும்போது, ஏறக்குறைய மூன்று மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ள வந்தாளாம். என்னதாவது போய் காணிக்கை கொடுத்துட்டு வரேன்னு போனவர் இவ்வளவு லேட் ஆகி போச்சு, காணிக்கை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் சர்வீஸ்ல உட்கார்ந்து அப்படியே இவருக்கு போன, சர்ச்சுக்கு போன இருக்கு, எப்ப திரும்பி வரணும்னே தெரியாது இவருக்கு. அந்த அம்மாக்கு அப்படி கோபம் வந்திருக்கும், போனம்மா காணிக்கை கொடுத்தம்மா வந்தம்மான்னு இல்லாம சர்வீஸ்ல போய் ஜெபத்தில் உட்கார்ந்துட்டாரு போல இருக்கு. இவரு போய் சீக்கிரம் போய் சர்ச்சில் போய் அவர் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு போய் இந்த அம்மா பின்னால கிளம்பி வருது. மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் பாட்டுக்கு இங்கே போய் கண்ட கடைக்கு போன அது போன இதெல்லாம் விட்டுட்டு பாட்டுக்கு இப்படி உட்கார்ந்து சர்ச்சில் போய் உட்கார்ந்துட்டாரு. அங்க நடந்தது அம்மாக்கு தெரியாது, அவர் உயிர் போய் அடக்கமே பண்ணியாச்சு, மூணு மணி நேரத்துல முடிஞ்சு போச்சு. இந்த அம்மா ஒண்ணும் தெரியாம உள்ள வந்து நிற்கும் போது பேதுரு திருப்பி கேட்கற அடுத்த என்கொயரி, அதே என்கொயரி திருப்பி ரிப்பீட் ஆகுது. பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை எவ்வளவுக்கு தானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்றான். அவள் ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்க பண்ணினருடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள்னு சொன்னான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். முடிஞ்சு போச்சு. இவ தெரியாம அந்த நிக்கிறா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம. அதே கேள்வி அனன்யாட்ட கேட்ட அதே கேள்வி அவன் மனைவிட்டு கேட்கப்படுது. நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? அவ ஆம், இவ்வளவுக்கு தான் விற்றேன். Close, chapter close. நீங்கள் பொய் சொல்வதற்கு, பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்வதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? நாம் அவுட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப பொய் என்பது எவ்வளவு பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்திடுச்சு, உயிரை வாங்கிடுச்சு. உயிரை போனாலும் பரவாயில்ல, நரகத்துக்கு போயிடுச்சு. இது ரட்சிக்கப்பட்ட என்ன பிரயோஜனம்? ஞானஸ்தானம் எடுத்து என்ன பிரயோஜனம்? அபிஷேகம் பெற்று என்ன பிரயோஜனம்? நிலத்தை விற்று காணிக்கை கொடுத்து என்ன பிரயோஜனம்? புரியுதா? நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? ஞானஸ்தானம் எடுத்தேன் சொல்றதுல என்ன பிரயோஜனம்? அபிஷேகம் பெற்றேன்னு சொல்றது என்ன பிரயோஜனம்? சபைக்கு போறேன்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம்? காணிக்கை கொடுக்கிறேன்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையிலே வெளிச்சத்திலே நடக்காமல் இருளிலே நடந்தால் இது எல்லாமே வேஸ்ட். புரியுதா? ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடக்காமல் இருளே நடந்து கொண்டிருந்தால் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றது வேஸ்ட், நான் ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சொல்றது வேஸ்ட், நான் அபிஷேகம் எனப்பட்டேன்னு சொல்றது வேஸ்ட், நான் சபைக்கு போறேன்றது வேஸ்ட், நான் காணிக்கை கொடுக்கிறேன் தசமாம் கொடுக்கிறது வேஸ்ட். ஒளியிலே நடக்காவிட்டால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. இத்தனை காரியங்கள் நம்மள்கிட்ட இருந்தும் ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடக்கலன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. புரியுதா? ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன், சபைக்கு போறேன், காணிக்கை கொடுக்கிறேன், எல்லாம் பண்றேன், எல்லாம் பண்ணியும் நான் ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடக்காவிட்டால் ஒன்னும் என்னை பரலோகத்தில் ஒன்று போய் சேர்க்காது, ஒன்னும் என்னை பரலோகத்தில் சேர்க்காது. அதான் உண்மை. அப்படி இந்த இடத்துல என்ன நடந்துச்சு? இப்ப நான் உங்களை பத்தி என்ன காரியத்தை ஆண்டவர் சொல்ல வர, இந்த கேள்வி ஒன்னு கேட்டான்ல பேதுரு, ரெண்டு பேருக்குமே கேட்டான். இந்த கேள்விதான் முக்கியமான இந்த இடத்துல ஹைலைட்டே அந்த கேள்விதான். நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? இப்போ அனனியா வந்து பரிசுத்தாவினிடத்துல பொய் சொல்வதற்கு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பியது என்னன்னு கேட்டான். அப்ப அவன் வந்து சொல்லியிருக்கிறான், வாயத்திறந்து பேதுரு கிட்ட சொல்லியிருக்கிறான். அதெல்லாம் ரொம்ப டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப இல்லை. சபீராவுக்கு சொன்ன விஷயம் தான் ரொம்ப டீட்டெயிலா இருக்குது. அனனியாட்ட கேட்ட விஷயங்கள் வந்து அவன் சொன்னான்னு தான் போட்டிருக்கு. அப்ப அவன் சொன்னானா இவன் கேட்டுதான் சொல்லியிருப்பான். பேதுரு கேட்டிருக்கணும், நிலத்தை இவ்வளவுக்கு தானா வித்தீர்கள்? ஆமா, இவ்வளவுக்கு தான் வித்தேன். அந்த கான்வர்சேஷன் அவனுக்கு கொடுத்திருப்பான். இப்ப இந்த இடத்தில் அவன் விற்றான், வஞ்சித்தான், கொண்டு வந்து பொய் சொன்னான். ஆண்டவர் உடனே, அவன் பொய் சொன்ன உடனே உடனே கர்த்தர் அவன் அடிச்சு சாகடிக்கல. புரியுதா? வீட்டிலே பிளான் பண்ணி தான் வந்தாங்க. இது வந்து ஆக்சிடென்டல் நடந்த விஷயம் கிடையாது. வீட்டிலேயே திட்டமிட்டு தான் அந்த காணிக்கை கொண்டு வந்தாங்க. இப்படி கொண்டு வந்து இப்படி சொல்லி அப்படி பாதத்தில் வச்ச உடனே டப்புனா விழுந்து சாகல. அவன் பாதத்தில் அந்த காணிக்கையை வச்சான். பேதுரு விசாரிச்சான், நீ இவ்வளவு தான வித்தீர்கள்னு கேட்டான். ஆமான்னு சொன்னான். அதுக்கு பிறகுதான் பரிசுத்தாவில் இடத்துல நீ பொய் சொன்னது என்னன்னு அவன் கேட்டான். அதுக்கு பிறகுதான் உனக்கு உயிரை போச்சு. ரெண்டு பேருக்கும் அப்படிதான் நடந்துச்சு. ரெண்டு பேருக்கு இந்த என்கொயரி முடிஞ்ச பிறகுதான் உயிர் போச்சு. இப்ப ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுச்சு இல்லையா, நிலத்தை எவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? இந்த கேள்வி என்ன தெரியுமா? இந்த கேள்விதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சான்ஸ். வாழ்க்கையிலே ஒரு பொய், ஒரு குறைவு, ஏதாவது ஒரு காரியங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்துருச்சு. ஏன்னா அவனுக்கு பணம் உண்மையிலே அவனுக்கு ஏதாவது தேவை இருந்திருக்கும், ஏதாவது அவசியம் இருந்திருக்கும். அதனாலதான் அவன் பாதி எடுத்து வச்சிருப்பான். அது அவனை குறை சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. ஆனால் இவன் இடத்துல வந்து பொய் சொன்னா பாருங்க, அதுதான் இங்க தப்பா போச்சு. அவன் பாதி காணிக்க வச்சு தப்பே கிடையாது, பொய் சொன்னதுதான் தப்பா போச்சு. இப்ப அந்த பொய்யை சொன்ன பொழுது ஆண்டவர் பேதுருவுக்கு அதை வெளிப்படுத்தி ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ண வச்சார். இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? அந்த க்வெஸ்சன் வேற ஒண்ணு இல்ல. அவன் மனம் விரும்புவதற்கு, அவன் தன்னை சரிப்படுத்திக் கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாய்ப்பாக இருந்தது, ஒரு சான்ஸ் கொடுத்தார். அந்த என்கொயரிக்கு முன்னால் உயிர் போல என்கொயரி வைக்க வச்சார். அது ஒரு வாய்ப்பு. இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? உடனே இந்த அனனிய உணர்வடைஞ்சு, ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, நான் வந்து இவ்வளவு விற்கல, ரெண்டு மடங்கு இருந்துச்சு, ஒரு மடங்கு எங்க வீட்டில் நாங்க வச்சுட்டு பாதிதான் இங்க கொண்டு வந்திருக்கிறேன். நான் முதல்ல பொய் சொல்லிட்டேன், எங்களுக்கு கொஞ்சம் அவசியமான தேவை இருந்துச்சு, அதனால பாதி எடுத்து வச்சுட்டு பாதி கொண்டு வந்தோம், பொய் சொல்லிட்டேன், எங்களை மன்னிச்சிருங்க அனனியா சொல்லி இருந்தானா தப்பிச்சிருப்பான். சபீராள்ட வந்து கேட்டபோது அவளும், ஆமா நாங்க வந்து பொய் சொல்லிட்டோம், நாங்க ஒரு பாதி எடுத்து வச்சுட்டு பாதி கொடுத்தோம், பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு அவர் கன்ஃபஸ் பண்ணியிருந்தாள்னா அவளும் தப்பிச்சிருப்பா. ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார், அந்த கேள்வியை எழுப்ப வச்சு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி பாவ அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்னிப்பு பெறாமல், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்படாமல், அந்த பாவத்திலிருந்து தங்களை சுத்திகரித்துக் கொள்ளாமல் அவங்க இருந்ததுனாலதான், அந்த கொடுக்கப்பட்ட வாய்ப்பை யூஸ் பண்ண தவறிட்டதுனாலதான் ரெண்டு பேரும் செத்தாங்க, நரகத்துக்கு போனாங்க. பாவம் வராமல் இருக்காது, வரும். ஒரு பொய், ஒரு சின்ன காரியங்கள் லைஃப்ல வந்து உங்களை கிராஸ் பண்ணுது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், ஒரு காரியத்தை உங்களுக்கு அதை எச்சரிக்கிறார், நீ செஞ்சது தப்பு என்றது ஆண்டவர் சுட்டி காட்டுறார். அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி உடனே சுத்திகரித்துக் கொள்ளணும். அதை சுத்திகரிக்க தவறி போகும்போதுதான், அதற்காக உணர்வடைந்து பாவறிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவம் மன்னிக்கப்பட்டவர், ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டு உடனே நம்மை சரிப்படுத்திக் கொண்ட தப்பிச்சுட்டீங்க. நான் பாவமே வராது, குறையவே வராதுன்னு சொல்ல மாட்டேன், வரும். அது வந்த உடனே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. சபையில் இப்படி ஒரு செய்தியில் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. உங்கள் தவறை, உங்கள் பாவத்தை, உங்கள் குறைவை ஆண்டவர் சுட்டி காட்டுவாரு. உடனே உணர்வடைந்து பாவரிக்க பண்டினே தப்பிச்சுட்டீங்க. ஆனால் அந்த பாவத்தை மறைக்க மேலும் 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 அடுத்த காரியத்தில் நீங்க என்டர் ஆயிட்டீங்கன்னா டேஞ்சர், அங்கதான் மாட்டிக்கிட்டீங்க, அங்கதான் மாட்டிக்கிட்டீங்க. ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்காமல் யாரையுமே நியாயம் தீர்க்கிறது கிடையாது. வாய்ப்பு கொடுத்தார் அனனிய சபீராளுக்கு, வாய்ப்பு கொடுத்தார். வாய்ப்பு கொடுக்காமல் ஆண்டவர் அவங்களை தண்டிக்கல, வாய்ப்பு கொடுத்தார். கொடுக்கப்பட்ட வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க, உணர்வடையல, பாவரிக்க பண்ணல, தங்கள் தவறை ஒத்துக்கொள்ளல, மேலும் மேலும் அதை தொடர்ந்தாங்க. அதுதான் அவருடைய மரணத்துக்கு காரணமா இருந்துச்சு, அதுதான் அவர்கள் நரகத்திற்கு போறதுக்கு காரணமா இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் காரியம், ஆண்டவர் நம்மை உணர்த்தும் பொழுது, ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லும் பொழுது, அந்த காரியத்திற்கு உடனடியாய் ரெஸ்பாண்ட் பண்ணி பாவரிக்க பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒளியில் நடங்க, இருள் வரும், உடனே உங்களை கழுவி மறுபடியும் வெளிச்சத்துக்கு வந்துருங்க. இரண்டாவது ஒரு சம்பவத்துக்கு போலாம். மத்தேயு 27 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம்.
விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி
கொண்டு போய்
தேசாதிபதியாகிய பொந்திய பிலாத்தவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள்.
அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ்
அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த முப்பது வெள்ளிக்காசை
பிரதான ஆசாரியரிடத்திற்கும்
மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான்.
அதற்கு அவர்கள்
எங்களுக்கு என்ன,
அது உன்பாடு என்றார்கள்.
அப்பொழுது
அவன் அந்த வெள்ளிக்காசை
தேவாலயத்திலே எரிந்துவிட்டு
புறப்பட்டு போய்
நான்று கொண்டு செத்தான்.
அடுத்தது யூதாஸ். இவனுடைய ஒரு மோசமான ஒரு முடிவு. இந்த யூதாசுடைய காரியத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். யூதாச பத்திய நான் ஏற்கனவே ஒரு ஃபுல் மெசேஜ் எடுத்திருக்கேன் நான் நினைக்கிறேன். இப்ப சில முக்கியமான காரியத்தை சொல்றேன். இந்த யூதாஸ் இவனே போய் தற்கொலை பண்ணி செத்து போனான். அனனியாவும் சப்பிராளும் நேரடியாய் நியாயம் தீர்க்கப்பட்டாங்க. அந்த இடத்துல ஸ்பாட்ல விழுந்து செத்தாங்க. ஆனா யூதாசுக்கு அது நடக்கல. இவனே போய் நான்கு கொண்டு செத்தான். தற்கொலை பண்ணி செத்து போனான். யூதாஸ் இவனை யாரும் கொல்லல, இவனே போய் தற்கொலை பண்ணி செத்து போனான். காரணம் என்ன? குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் நான் பாவம் செய்தேன். அந்த அறிக்கையை பாருங்க. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் நான் பாவம் செய்தேன். பாவத்தை வேதனை, அவன் செஞ்ச பாவம் அவனை அப்படியே நொறுக்கிடுச்சு. அந்த பாவம் அவனுக்குள் ஏற்படுத்த அந்த குற்ற மனசாட்சி அவனால தாங்கிக்க முடியல. அது அவனால சகிக்க முடியல, பொறுத்துக்க முடியல, டாலரேட் பண்ண முடியல. குற்றமில்லாத ரத்தமாகிய அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டனே, காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை தூக்கி எரிஞ்சிட்டு உடனே போய் தற்கொலை பண்ணி செத்து போனான். நிறைய பேர் நினைப்பாங்க, இதை சொல்லுவாங்க, யூதாஸ் இயேசு கிறிஸ்துட போய் பாவரிக்க பண்ணிருக்கலாம், அதுக்கு மாறா போய் ஆசாரிய இடத்துல போய் பாவம் பாவரிக்க பண்ணி செத்து போனான் அப்படின்னு. அதுக்கு மேல விஷயத்தில் இருக்குது. அப்படி பிளைண்டா ஒரு லைன்ல சொல்லிட முடியாது. இவன் ஆசாரிகளிடத்தில் வந்தது பாவரிக்கை செய்யறதுக்காக கிடையாது. நல்லா கவனிக்கணும், நல்ல டீப்பா இருக்கு. கத்தர் வெளிப்படுத்துற விஷயங்கள் நான் சொல்றேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படிதான் சொல்லுவாங்க, நிறைய இங்கிருக்கிறவங்க நிறைய தாட்டில் இருப்பீங்க, அவன் இயேசு கிறிஸ்துவோட போய் பாவரிக்க பண்ணி தானே தப்பிச்சிருப்பான், ஆனால் இவன் ஆசாரிகளிடத்தில் போய் பாவம் பண்ணதுனால இப்படி ஆச்சுன்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. இவன் இந்த ஆசாரிகளை பார்க்க வந்தது எதுக்கு தெரியுமா? பாவரிக்க பண்றது கிடையாது, அந்த வாங்கின 30 வெள்ளிக்காசு ரிட்டர்ன் பண்றது தான் வந்தான். விஷயத்தை புரியணும். இவனுக்குள் இயேசு கிறிஸ்து மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை அவன் பார்த்த உடனே குற்ற மனசாட்சி இவனை பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் நினைச்சான், ஏதோ இவரை தான் இயேசு அப்படி சொல்லிக்காரு, தான் ஏதோ ஒரு காசு கிடைக்கும், அதை வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு போயிடலாம், அது தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கு. இவரை ஒண்ணும் பண்ண முடியாது, யாராலும் இவரை ஒண்ணும் பண்ண முடியாது, இவரை யாராலும் கொல்ல முடியாது. எத்தனையோ தடவை பார்த்திருக்கிறான், இயேசு கிறிஸ்து கொண்டது கல்லெடுப்பாங்க, ஆனா அவரை டக்குன்னு அப்படி மறைஞ்சு போயிடுவாரு, இவரை யாரும் கொல்ல முடியாது. அவன் நிறைய தடவை பார்த்திருக்கிறான், எந்த இடத்துல யாரால் இயற்கையை அவரை கொல்ல முடியாது, மனுஷரால் கொல்ல முடியாது, இவரை யாராலும் கொல்ல முடியாது. அவனுக்கு நல்லா தெரியும், அந்த தைரியம் அவனுக்கு இருந்திருக்கும். நம்ம என்ன பண்ண, இவரை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப பார்த்தா சரி நமக்கு இவனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பண ஆசை இருந்துச்சு, சரி இதை வச்சு கொஞ்சம் லாபம் பார்த்தலாமே அப்படின்னு சொல்லிதான் போய் பேசினான். ஒரு அக்ரிமெண்ட் போட்டா ஒரு 30 வெள்ளி காசை வாங்கிட்டான். ஆனா அவனை நினைக்கல, கடைசியில இது காரியம் இவ்வளவு சீரியஸா போகணும் அவனை நினைக்கல, அவருக்கு மரண தண்டனை விதிக்கிற அளவுக்கு போகணும் அவன் நினைக்கல. அவன் நினைச்சான் ஏற்கனவே நடந்து போய் டக்குனு மறைஞ்சிருவார், அப்படி தப்பிச்சு போயிடுவார். ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அதெல்லாம் செய்யல. ஏன்னா அவருடைய நேரம் வந்துருச்சு. பிடிக்கும் பொழுது அவர் அப்படியே விட்டு கொடுக்கிறாரு, என்னை யாரு காப்பாத்துறதுக்கு வர வேண்டாம், கூப்பிட்ட தேவத்தோடு வருவாங்க காப்பாத்துவாங்க, அதனை செய்ய மாட்டேன்ட்டாரு. அதை அவன் எதிரில் தான் செய்யறாரு. ஒப்பனை சொல்றாரு, அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவனுக்கு முன்னாடி தான் கன்ஃபர்ஸ் பண்றாரு, தேவத்தோடு கூப்பிட்ட நான் காப்பாத்திக்க முடியும், முடியாது அதனை செய்ய மாட்டேங்கிறாரு. இப்போ அப்படியே நடக்குது. அடுத்து நெக்ஸ்ட் நடக்கிற அந்த ப்ரொசீடிங்ஸ் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. கொண்டு போறாங்க, பிரதான ஆசாரியுடைய அரண்மனை கொண்டு போறாங்க, நியாயம் விசாரிக்கிறாங்க, சாட்டையில் அடிக்கிறாங்க, துப்புறாங்க, இதெல்லாம் பார்க்கறான். ஐயோ இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கலையே, ஐயோ நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன், இப்படியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேன், இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கலையே. மனசு பாதிச்சுது. மனது பாதிக்கப்பட்டது. என்ன பாதிப்பு? அந்த பாதிப்புக்குள்ள வந்த காரியம் என்ன? ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே, அது அவனை டார்ச்சர் பண்ணுச்சு. அப்போ இவனுக்கு என்ன யோசிக்கிறான், இது 30 வெள்ளி காசுக்கு தானே நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தோம். அந்த 30 வெள்ளி காசை கொடுத்து இயேசு கிறிஸ்துவை வெளியில கொண்டு வந்தா நினைச்சான், புரியுதா? 30 வெள்ளி காசை கொடுத்து இயேசு கிறிஸ்துவை வித்துட்டோம், இப்ப 30 வெள்ளி காசை கொடுத்துட்டு அவன் திருப்பி ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இப்ப நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், கடைசியில் அது வேண்டாம் திருப்பி கொடுத்துட்டு காசு வாங்குறோம்ல, அந்த கதை தான் இது. அவன் அப்படிதான் பிளான் பண்ணான், இதை 30 வெள்ளி காசை கொண்டு போய் கொடுத்துட்டு இயேசு கிறிஸ்துவை ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்துடலாம் போத்தான் அங்க போய். அதனால ஆசாரியரை சந்திக்க போனானே தவிர அவன் பாவ அறிக்கை பண்றதுக்கு ஒன்னு ஆசாரியனை சந்திக்க போல. அவன் பாவ அறிக்கை என்பது அவனுக்குள்ளே வந்துருச்சு, தன் குற்ற மனசாட்சி அவனை வாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன், பாவம் செய்தேங்கிறான். பாவம் செஞ்சது வந்து தேவனுக்கு விரோதமா, தேவனோடு வருகிற எண்ணம் அது. ஆண்டவருக்கு முன்பாக அந்த எண்ணம் வரும். பாவம் செய்தேன் ஒரு உணர்வு யாருக்கு வரும்? அது ஆண்டவருக்கு முன்பதாக வருமே தவிர மனுஷனுக்கு முன்பாக வராது. அப்போ ஆண்டவருக்கு முன்பாக நான் பாவம் செஞ்சேன், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து ஆண்டவருக்கு முன்பாய் பாவம் செஞ்சிட்டு உணர்வு தான் அவனை கசக்கி பிழிஞ்சது. இவன் ஆசாரியரை தேடி வந்தது பாவரிக்கை செய்யறதுக்கு இல்ல, அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்றதுக்கு. எதுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் வெளியில ரிலீஸ் பண்ணிடலாம் பார்த்தான், அதுக்கு தான் வந்தான். ஆனால் ஆசாரிகள் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, அது உண்பாடு, இந்த ரிட்டர்ன் கிடையாது, ஒரு தடவை நீ முதலே யோசிச்சிருக்கணும், கடக்கான சொல்றாங்க அந்த மாதிரிதான், நீ முதலே யோசிச்சிருக்கணும், வாங்கறதுக்கு மட்டும் யோசிச்சிருக்கணும், இப்ப நீ வந்து ரிட்டர்ன் பண்ண எப்படி? அதுதான் அவங்களா தான் சொன்னானுங்க, அது உன்பாடு, நீ முதலே யோசிச்சிருக்கணும், இப்ப எங்களுக்கு காலி நடந்துருச்சு. அவனுக்கு அந்த காசு வச்சுட்டு முடியல, அவருடைய குற்ற மனசாட்சி பாருங்க, அவனால அவனை பிழிஞ்சிருச்சு, பாவம் செஞ்சுன்ற குற்ற மனசாட்சி பிழிஞ்சிருச்சு. உண்மையிலே அவன் பாவ உணர்வு அடைஞ்சான், சும்மா கிடையாது, ரொம்ப பாவ உணர்வு அடைஞ்சான், தற்கொலை செய்கிற அளவுக்கு பாவ உணர்வு அடைஞ்சான், சும்மா கிடையாது, ரொம்ப பாவ உணர்வு அடைஞ்சான். அந்த பாவ உணர்வு அடைஞ்சிட்டு அந்த காசு அவனால வச்சுக்க முடியல, அவங்க வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க, அதை தூக்கி அதே தேவாலயத்தில் தூக்கி எரிஞ்சிட்டான். அங்கதான் அவங்களை வந்து மீட் பண்ண அவங்க முடியாதுன்றாங்க. அதுவும் பாடுன தூக்கி எரிஞ்சிட்டு இந்த காசு எனக்கு எதுக்கு? தூக்கி எரிஞ்சிட்டு நேர போய் அடுத்த நிமிஷம் அவனால இருக்க முடியல, தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். ஏன் இந்த யூதாசுக்கு இந்த நிலைமை? இவ்வளவுதான் பாவ உணர்வு அடைஞ்சானே, ஏன் இவனுக்கு இந்த நிலைமை? அனனியா சப்பிதால் கடைசி வரைக்கும் பாவ உணர்வை அடையல. நல்லா கவனிக்கணும், வித்தியாசம் நான் உங்களுக்கு வித்தியாசம் சொல்றேன். அனனியா சப்பிரால் கடைசி வரைக்கும் பாவ உணர்வை அடையல, என்கொயரி நடக்கும்போது கூட பாவ உணர்வு அடையல, தங்கள் தப்ப உணரவே இல்லை. ஆனால் யூதாஸ் தெளிவாய் பாவ உணர்வு அடைந்தான். அவனுக்கு நல்லா தெரியும், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செஞ்சேன் அவன் தெளிவானான். அந்த குற்ற மனசாட்சியை சகிக்க முடியாமல் தான் அந்த காசை எரிஞ்சிட்டு போய் ரிட்டர்ன் பண்ணி அவங்க வாங்க மாட்டேன்ட்டதுனால தான் கடைசியில் தூக்கி எரிஞ்சிட்டு போய் அவன் தற்கொலை பண்ணி செத்து போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஏன் இவன் இவ்வளவு பாவ உணர்வு அடைஞ்சவன், ஏன் தப்ப முடியல? இவ்வளவு பாவ உணர்வு அடைஞ்ச அனனியா சப்பிரால் பாவ உணர்வு அடையல, அவன் இவன் இவ்வளவு பாவ உணர்வு அடைஞ்ச ஏன் தப்ப முடியல? ரீசன் இருக்குது. அவ பாவம் உடன்படைஞ்சது என்ன உண்மைதான், பட் இட் இஸ் டூ லேட். தாமதமாய் பாவம் உணர்வடைதல். இப்ப உங்க யூதாச பத்தி சில வசனங்களை வேகமா அடுக்கடகிற நம்ம வாசிச்சுட்டு போவோம். எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல, ஃபாஸ்டா உங்களுக்கு சொல்லிட்டே போறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:64 வாசிக்கலாம்.
ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார்.
ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார்.
விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும்,
விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும்,
தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும்,
தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும்,
ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால்,
தன்னை காட்டி கொடுக்கிறவன் இன்னார் என்று இயேசு கிறிஸ்து ஆதி முதலே அறிந்திருந்தார். இப்ப இந்த இடத்துல அவர் ஓப்பனா ஃபர்ஸ்ட் கன்ஃபஸ் பண்றார். யூதாஸ் எதிரில் வச்சுட்டு சொல்றாரு, எல்லாரும் என்ன விசுவாசிக்கல இல்ல அப்படின்னு யூதாஸ் முன்னால் வச்சுக்கிட்டே அவனை பத்தி தெரிஞ்சிருந்ததுனால இந்த வார்த்தையை சொன்னாராம். 70:21 படிக்கலாம்.
அவர்களை நோக்கி பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்.
ஃபர்ஸ்ட் பார்த்தபோது காமனா உங்களில் எல்லாரும் விசுவாசிக்கலன்னு காமனா சொன்னாரு. இப்ப பாத்தீங்கன்னா 12 சின்ன சர்க்கிளை போட்டு காட்டுறாரு. 12 பேரு நான் தெரிந்து கொண்டேன், ஆனா உங்களுக்குள்ளயும் ஒருத்தன் பிசாசு. எப்படி க்ளோஸ் சர்க்கிள் காட்டுறது பாருங்க, உங்களே ஒருத்தன் பிசாசா இருக்கிறான். அப்புறம்
சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து பன்னிருவரில் ஒருவனாய் இருந்தோம், தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியால்,
அவனை குறித்து இப்படி சொன்னார். 12 பேரை நிக்க வச்சுட்டு பேசுறாரு. உங்க 12 பேராகி உங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கேன், ஆனா உங்களையும் ஒருத்தன் பிசாசு அப்படிங்கிறார். பிசாசு இடம் கொடுத்திருக்கிறாங்கிறார். அவனை எதிரில் வச்சுக்கிட்டே சொல்றாரு. யோசிச்சிருக்கலாம்ல, அம்மா நம்ம தான் ரொம்ப பிசாசு இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தும் பொழுது நீங்கள் பிசாசுக்கு உங்கள் வாழ்க்கையில இடம் கொடுக்கிறீர்கள் என்கிறதை ஆண்டவர் உணர்த்த விரும்புகிறார். ஒரு தவறை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் சுட்டி காட்டும் பொழுது நீங்கள் அதனாலே பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் உங்களுக்கு சுட்டி காட்டுறார். உடனே உணர்வடைய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. உடனே உணர்வடையலன்னா என்ன நடக்கும்ன்றத தொடர்ந்து நம்ம காட்டிட்டே வர பாருங்க. ஃபாஸ்டா சில வசனங்களை பார்க்கலாம். அதே யோவான் சுவிசேஷம் 13 வருவோம். 10:11 வசனங்களை வாசிக்கலாம். இந்த 13 ரொம்ப அழகான அதிகாரம். 10:11 வசனங்களை வாசிக்கலாம்.
இயேசு அவனை நோக்கி முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள். ஆகிலும் எல்லாரும் அல்ல.
இப்ப கர்த்தருடைய பந்தி அடுத்த நாள் சிலுவைக்கு போக போறதுக்கு முந்தின நாள் இது பேசுறாரு. ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார்.
தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர்
அறிந்திருந்தபடியினால்
நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்கிறார்.
ஃபர்ஸ்ட் வந்து காமனா சொன்னாரு 6 வரும்போது. அடுத்தது 12 பேர் சொல்லி மென்ஷன் பண்ணி சொன்னாரு 12:1. இப்போ அடுத்த நாள் சிலுவையில் அறையப்பட போகிறாரு. இப்ப சொல்றாரு, உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் அவனை தெரிந்திருந்தபடியால் நீங்க எல்லாருமே சுத்தம் இல்ல, ஒருத்தன் சுத்தம் இல்லாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த 12 பேர்ல ஒருத்தனை கர்த்தர் பாயிண்ட் அவுட் பண்றாரு. அதே 13 18:19 வசனங்களை வாசிக்கலாம்.
உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை.
நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன்.
ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இப்ப கர்த்தருடைய பந்தி எடுத்துட்டாரு, அப்பத்தை எடுத்துட்டாரு, திராட்சை ரசத்தை எடுத்துட்டாரு. இப்ப சொல்றாரு அடுத்த கட்டம் பாருங்க, எத்தனை ஸ்டேஜ் வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் காமனா சொன்னாரு, அப்புறம் அது 6, அப்புறம் 12 ஒருவர் சொன்னாரு. இப்ப கம்யூனியன் நேரம், அடுத்த நாள் சிலுவையில் வரையப்பட போறாரு. இதுல 12 எல்லாம் சுத்தம் இல்லவங்க இல்லன்னு சொன்னாரு. இப்போ என்ன சொல்றார், அப்பத்தை கையில் எடுத்துட்டு சொல்றாரு, என் கூட அப்பத்தை புசிக்கிற ஒருத்தனை எனக்கு விரோதமாக தன் குடிங்கால உயர்த்த போறாங்கிறாரு. இதெல்லாம் அவனுக்கு எதிர வச்சுட்டு தான் சொல்றாரு, அவனுக்கு பின்னால பேசல அவரு, எல்லாம் அவனை வச்சுட்டு தான் பேசுறாரு. 21 வசனத்தை படிப்போம்.
இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று,
மறுபடியும் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி,
மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார்.
சாட்சியா சொல்லிட்டார். திருப்பியும் அதே கம்யூனிட்டியில பாருங்க, ரெண்டாவது தடவை திருப்பி சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். இந்த கம்யூனியன் ஸ்டேஜ்லயே 3 தடவை சொல்லிட்டாரு. இது 3வது தடவை, 21 வசனத்துல 3வது தடவை. அதுக்கு பிறகு பாருங்க 25 வசனத்தை படிப்போம்.
அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு
அவனை நோக்கி
நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார்.
4வது முறை புரியல, 4வது ஒரே அந்த நைட்ல 4 தடவை அவனுக்கு மென்ஷன் பண்ற. இப்போ யோவான் கேக்குற, யார் ஆண்டவரே, எங்களோடு 12 பேர் ஒருத்தன் சொல்லிட்டு அப்பத்துல கை வைக்கிற ஒருத்தனே எனக்கு விரோதமா காலத்துக்கு வாண்டீர், அப்ப இந்த 12 ஒண்ணு தானே அப்படின்னு சொல்லி யாருன்னு கேக்குறான். இதை நான் தொழிச்சு யார்கிட்ட கொடுப்பணும்னு சொல்லி யோவானுக்கு மட்டும் சொல்லி அவன் கொடுத்து யோவானுக்கு அடையாளம் காட்டுறேன். இதுக்கு நடுவுல 5வது ஒரு விஷயம் கூட நடந்துச்சு, அதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு போறேன். மத்தேய சுவிசேஷத்துல 26வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கலாம்.
அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி ஆண்டவரே நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோட கூட பாலத்தில் கையிடுகிறவனே
என்னை காட்டி கொடுப்பான்.
மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும்
எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ
அந்த மனுஷனுக்கு ஐயோ. அந்த மனுஷன் பிறவாதிருந்தானானால் அவனுக்கு நலமா இருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரபி நானோ என்றான்.
அதற்கு அவர்
நீ சொன்னபடிதான் என்றார்.
இது டைரக்டா அவனுக்கே சொல்லிட்டார். 5வது முறை அந்த ஒரு ராத்திரியில் 5 முறை அவனுக்கு கர்த்தர் சான்ஸ் கொடுத்தார். ஒரு சிங்கிள் நைட்ல 5 சான்ஸ். எல்லாத்தோட மோசமானது இதுதான், இந்த 5வது சான்ஸ் ரொம்ப மோசம். என்னோடு தாளந்தில் கையிடுகிறவன் காட்டி கொடுப்பான். 12 பேருக்கும் பயம் வந்துருச்சு, 11 பேருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. பயந்துட்டாங்க. ஒருவேளை நானா அர்ப்பணா ஒவ்வொருத்தனா வந்து லைன்ல கேக்குறான், ஆண்டவரே நானா. ஆனா அவர் பதில் சொல்லல. யூதாஸ் மட்டும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான், 11 பேர் கேட்கற வெயிட் பண்றான். கிறிஸ்தவ எல்லாரும் கேட்டாங்க, நம்ம ஒருத்தர் மட்டும் கேட்காம போன ரொம்ப போயிடுமே, ஏன்னா இவனுக்கு தெரியும் இவன். சரி, நம்மளும் போய் கேட்டு வைப்பமே, ஆண்டவரே நானும் எல்லாரும் கேட்டாச்சு, நம்ம ஒருத்தர் கேட்கலன்னா எல்லாம் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நம்மளும் கேட்டு வைப்போம். 5வது முறைக்கு 5வது சான்ஸ் கேட்கறான் இவனு நானும். அப்ப இவங்கிட்டே சொல்லிட்டாரு, நீதான், நீ சொன்னபடிதான். யோவானுக்கு இன்டைரக்டா காமிச்சு கொடுத்தாரு, ஒரு அடையாளத்துல காமிச்சு கொடுத்தாரு. ஆனா யூதாஸுக்கு பாயிண்ட் பண்ணி சொல்ற, நீ சொன்னபடிதான், நீதான்பா, நீ சொன்னபடிதான், நானும் கேட்டல, நீதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ராத்திரியில் 5 முறை அவனுக்கு சான்ஸ் கிடைச்சது. அதுக்கு முன்னாலேயே ஆரம்பத்தில் இருந்து அவனை அறிஞ்சது, ஆரம்பத்திலேயே சான்ஸ் கொடுத்தாரு. ஆரம்பத்திலே சான்ஸ் யோவான் 6வது அதிகாரத்தில் ஆரம்பத்திலே சான்ஸ் கொடுத்தார். ஆனா கொடுத்த சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டே வந்தான். ஆனா அவன் பாவ உணர்வு அடைஞ்சது, ஒரு டைம்ல பாவ உணர்வு அடைஞ்சான். எப்போ அவர் மரணாக்கியனுக்கு உள்ளாக்கப்பட்ட பின்பு குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுப்பேன் என்று சொல்லி, அப்பதான் அவன் பாவ உணர்வு அடைஞ்சு, தாங்க முடியாத பாவ உணர்வு அடைஞ்சு, தற்கொலை பண்ற அளவுக்கு பாவ உணர்வு அடைஞ்சான். ஆனா என்ன பிரயோஜனம்? டூ லேட். கால தாமதத்தோடு பாவ அறிக்கை செய்வது வீண். புரிஞ்சுக்கணும், புரியுதா? இவனுக்கு, அனனியா சப்பீராளுக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு, பாவ உணர்வை அடையல, அதனால அவங்க செத்தாங்க, நரகத்துக்கு போனாங்க. இவன் பாவ உணர்வு அடைஞ்சும் தற்கொலை பண்ணி நரகத்துக்கு போனான். ஏன்? கால தாமதமாக பாவ உணர்வு அடைதல். ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு சொல்லுகிறார், சொல்லுகிறார், திரும்ப 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 சொல்லுகிறார். இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருந்து ஒரு நாள் நீங்கள் பாவ உணர்வு அடைவீர்கள். ஒரு நாள் நீங்க பாவ உணர்வு அடைவீங்க. ஒருவேளை அது அன்னைக்கு அது டூ லேட்டா இருக்கும். ஒரு நாள் நீங்க பாவ உணர்வு அடைவீங்க, அடையாம போக மாட்டீங்க. ஒரு நாள் பாவ உணர்வு அடைவீங்க, ஆனால் அப்பொழுது காலம் கடந்ததா இருக்கும். காலம் கடந்த பாவ உணர்வும் நரகத்திற்கு கொண்டு போய்விடும். அனனியா சபீரா விஷயம் வேற, யூதாசுடைய விஷயம் வேற. அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து பாவ உணர்வை அடையல, இவனுக்கு பாவ உணர்வு அடைஞ்சும் இவன் வாழ முடியல. என கால தாமதமாய் பாவ உணர்வு அடைதல், இதுவும் இந்த ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போயிடுச்சு. கடைசியா உடனே ஃபாஸ்டா சொல்லி முடிக்கிறேன். அதே மத்தேயு 26 அதிகாரத்திலேயே 31 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும்
என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள்.
ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு
உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார்.
பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக,
உங்கள் நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும்
நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே
சேவல் கூவுகிறதற்கு முன்னே
நீ என்னை மூன்று தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு
நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாயிருந்தாலும்
உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும்
பேதுரு சொன்னது போலவே அவர்களும் சொன்னான். நடக்க போகிற காரியத்தை இயேசு கிறிஸ்து முன்னறிவிக்கிறார். இன்னைக்கு ராத்திரி வேளையிலே என்னை பிடிக்க போறாங்க, மெய்ப்பனை விட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு ராத்திரியிலே நிறைவேற போகிறது. என்னை பிடிக்க போறாங்க, நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு ஓடி போக போறீங்க அப்படின்னு காமனா சொன்னார். எல்லாரும் அதை மனதளவில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை நடந்துருமோ, அவர் சொன்னா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா பேதுருக்கு தன்மையில் இருந்த ஓவர் கான்பிடன்ஸ், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மேல இவன் திங்க் பண்றான். ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, அதுக்கு மேல இவன் தன்னுடைய ஓவர் கான்பிடன்ஸ், அவருடைய வார்த்தைக்கு மேல திங்க் பண்றான். எல்லாரும் மறுதளித்தாலும் உமது நிமித்தம் எல்லாரும் சிதறி ஓட்டா நான் போக மாட்டாண்டவரே, உமது நிமித்தம் மறிக்க வேண்டியது இருந்தால் நான் நிப்பாண்டவரேன்ட்டான். ஆண்டவர் சொன்னார், சொன்னில்ல மத்தவெல்லாம் கரெக்டா தான் இருப்பான், நீ தான் என்னை மறுதளிக்க போற. அதுவும் சேவல் கூறுறதுனால நீ மூணு தடவை நீ என்ன மறுதளிப்பப்பா அப்படின்ட்டார். அது சொன்ன பிறகாவது கொஞ்சம் தெரியும் சொல்லியிருக்கலாம்ல. அதுக்கு பிறகுதான் சொல்ல, உமது நிமித்தம் நான் மறிக்கிறதா வந்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். அது சொன்ன பிறகு அவன் தன்னுடைய ஸ்டாண்டை விட்டு இறங்கலாமன். என்ன வந்தாலும் சரி உயிரே கொடுப்பாண்டவரேன்ட்டான். மறுதளிப்பப்பா நீ சொன்ன பிறகு அவன் விட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். நேரம் கடந்துட்டு போகுது, இப்ப எல்லாம் வாசிக்க டைம்ல நேரம் கடந்துட்டு போகும்போது பாருங்க, 69 வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, நான் அப்படி சொல்லிட்டே போறேன், ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். பின்பு இயேசு கிறிஸ்து விசாரணைக்காக ஆசாரி, பிரதான ஆசாரியின் அரண்மனைக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்ப பேதுருவும் தூரத்தில் பின்பற்றி அந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிட்டான். யோவானுடைய இன்ஃபுளுயன்ஸோட உள்ள நுழைஞ்சாச்சு. உள்ள நுழைஞ்சு அங்கே குளிர்காலமா இருக்கிறது, நெருப்பு மூடிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது பேதரும் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஒரு பெண் வந்து சொல்றான், இவனும் அந்த இயேசுவோடு இருந்தவள், அவனை அறியேன்கிறான். இல்ல இவனுடைய அணிந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தவன் வந்து சொல்றான், இல்ல இவனுடைய பேச்சு காட்டி கொடுக்கிறது இவனும் கலிலேயன், இவனும் அந்த இயேசுவோடு இருந்தவன், அப்போ அவனை அறியேன் என்று சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்றான், அவரை சபிக்க ஆரம்பிச்சான். வாசிக்க சில வசனத்தை மட்டும் வாசிக்கலாம், 72 வசனத்தை வாசிக்கலாம்.
அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலிச்சான்.
அப்புறம்
சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து,
அங்கெல்லாம் ஒரு கூட்டம் கூட்டிட்டாங்க, பேதுருவினிடத்தில் வந்து,
மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கோவிற்று.
மூணு தடவை ஆண்டவர் சொன்னது போலவே துல்லியமாக மூன்று தடவை மறுதலிக்கிற வரைக்கும் சேவலும் அடக்கிட்டு இருந்துச்சு. ஆய மூணாவது தடவை மறுதலிச்ச உடனே சேவல் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆண்டவர் ரிலீஸ் பண்ணிட்டார், அது கோவ ஆரம்பிச்சிருச்சு. வேற ஒண்ணு இல்ல, சேவல் தான் கோவிச்சு. 60 நேரம் இயேசு கிறிஸ்து வந்து என்ன மறுதலிச்ச பத்தியா, நான் சொன்னபடி மறுதலிச்ச பத்தியா நடந்துச்சா அப்படின்னு அவர்லாம் சொல்லல. ஆண்டவர் ஒருத்தனை உணர்த்ததுக்கு ஒரு சேவல் கோவிச்சார்னாலே போதும். ஆமேன். ஒரு தேவை போல எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கணும் தெரியுமா? ஒரு சேவல் கூவுனா கூட சென்சிட்டிவா இருக்கணும். புரியுதா? இயேசு கிறிஸ்து வந்து நேரம் சொல்லல, இங்க ஒரு சேவல் கூவிட்டு இருக்குது, இந்த சேவல் கூவுற பார்த்து உணர்வடையணும். ஆமேன். புரியுதா? இயேசு கிறிஸ்து வந்து நேரம் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்ப நான் சொன்னபடியே நீ மறுதளிச்ச பத்தி நேரம் வந்து உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்ல. ஒரு சேவல் கூவுறத பார்த்து உணர்வடையணும். ஒரு சேவல் கூவிச்சு, அதுல ரொம்ப அழகா இருக்கும் பாத்தீங்கன்னா. அடுத்த வசனம் சொல்லி முடிச்சிருவோம். அடுத்த வசனம் 75 மட்டும் படிச்சிருவோம்.
அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று, இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு, வெளியே போய் மனம் கசந்து அழுதான்.
இதுதான் அழகான விஷயம். இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஏற்கனவே அவனுக்கு ஒரு வசனத்தை சொல்லிட்டார். இங்க நமக்கு ஏற்கனவே பைபிள் எழுதி கொடுத்துட்டார். அப்ப அவர் சொன்ன வசனத்தின்படியே நம்ம தப்பான காரியத்தை செஞ்சிட்டோமே அப்படின்னு வந்த உடனே மனம் கசந்து அழுதான். சேவல் கூவும் போது உணர்வடைஞ்சான். ஆனால் அவருடைய வசனத்தின்படியே நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது மனம் கசந்து அழுதான். வேத வசனத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தை கர்த்தர் இப்படி பிரசங்கத்தில் கூட கேட்க வைக்கிறார். இந்த வசனத்தை கேட்கும் பொழுது, ஐயோ வசனத்தில் இப்படி தப்பு சொல்லியிருக்கிறதையே நான் பண்ணிட்டே இருக்கிறேனே, வசனத்திற்கு முன்பாய் மனம் கசந்து அழ வேண்டும். ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது மனம் கசந்து அழ வேண்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஐயோ இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிற தப்பே நான் பண்ணிட்டு இருக்கிறேனே, இந்த வசனத்தில் இது பாவம் சொல்லியிருக்கதே அதைத்தானே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். வசனத்தை பார்த்து மனம் கசந்து அழுகிறவன் தான் சரியான ஒரு தேவ பிள்ளை. கேட்கிற பிரசங்கத்தை கேட்டு மனம் கசந்து அழ வேண்டும். வாசிக்கிற வேத வசனத்தை கேட்டு பார்த்து அதை கண்டு மனம் கசந்து அழ வேண்டும். அவன் தான் சரியான ஸ்பிரிச்சுவல் லெவல் இருக்கிறான். மனம் கசந்து அழுதான், இவனுக்கு ஒண்ணுமே நடக்கல. மறுபடியும் வந்துட்டான், அழகா வந்துட்டான். மூணு கேட்டகரி. என்னதான் என்கொயரி வச்சும் உணர்வடையாமல் செத்து போன அமையா சத்திராள். எத்தனை முறை உணர்த்தியும் அந்த நேரத்திலே உணர்வடையாமல் கால தாமதமாக உணர்வடைந்து பாவறிக்கை பண்ணி தற்கொலை செய்து கொண்ட யூதாஸ் காரியோத்து. ஒரு சேவல் கூவுகிறதை கண்டபொழுதே உணர்வடைஞ்சு, வசனத்தின்படியே நான் தப்பு செய்து விட்டேனே என்று மனம் கசந்து அழுத ஒரு பேதுரு. மூணு பேர், மூணு கேட்டகரி. இந்த பேதுரு ஒருத்தான் தப்பிச்சான். அதனால் இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் தவறுகள் வரும், வராது நான் சொல்லல. அதை குறித்து ஒரு பிரசன்னத்தை நீங்க கேட்கும் பொழுது, அதை குறித்து நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது மனம் கசந்து அழ வேண்டும். அங்கதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து நம்முடைய அவர் நாமத்தினாலே பாவங்கள் அறிக்கையிடும் பொழுது மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அப்பொழுதுதான் ஆண்டவரோடு ஐக்கியம் தொடர்கிறது. அப்பொழுதுதான் நாம் ஒளியிலே நடக்க ஆரம்பிக்கிறோம். அங்கதான் சந்தோஷம் வருது. அவன் நம் பரலோகத்தில் போய் சேர்றான். புரியுதா உங்களுக்கு? ஜபிக்கலாம். ஸ்தோத்திரம். Glory to Jesus. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எதுக்காக இந்த சுத்திகரிப்பு? தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. தான் ஒரு நீதிமான், சத்தியத்தின்படி நடக்கிறேன் என்று சொல்லியும் அந்த வெளிச்சத்திலே நடக்காமல் இருக்கிறவன், சத்தியத்தின்படி நடக்காமல் இருக்கிறவன் பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வாயினால நம்ம சொல்றோம், நான் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் சத்தியத்திலே நடக்காவிட்டால் நாம் பொய் சொல்லுகிறோம். பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்னியின் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டார்கள். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தான் எடுத்தேன், பரிசுத்தவான், நீதிமான், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் சத்தியத்தில் நடந்தியா இல்லையா தான் கேள்வி. அப்படி இல்லைன்னா பொய்யன் அப்படிங்கிறாரு. எதுக்காக இந்த வெளிச்சத்தில் நம்ம நடக்கணும்? அந்த அப்போஸ்தலரோடு ஐக்கியப்படுவதற்காக. ஏன் நம்ம அப்போஸ்தலரோடு நம்ம ஐக்கியப்படணும்? அவர்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அவங்க பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் பாராட்டுகிறாங்க. நமக்கும் அந்த ஐக்கியத்தில் வந்து ஜாயின் பண்றதுக்கு நம்மளை அழைக்கிறாங்க. எங்களோடு வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. நாங்கள் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாய் வெளிச்சத்தில் நடந்துட்டு இருக்கிறோம், எங்களோடு வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க, நம்மளையும் கூப்பிடுறாங்க. அப்படிதான் யோவான் அழைப்பு கொடுத்தார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, பாவம் நிறைந்த உலகத்தில் பாவ சரீரத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் ஒத்துக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் வரும். கசப்பு, கோபம், வைராக்கியம், எரிச்சல், காம விகாரம், வன்கண், பொறாமை, இதெல்லாம் வரும். வராதுன்னு சொல்லல. ரட்சிக்கப்பட்ட பிறகு வரவே வராதுன்னு ஆண்டவர் சொல்லல. வரும். அனனியா சப்பிராலை போல உணர்த்தப்பட்டு உணர்வடையாம இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில் ஒரு தவறு நடக்குது, ஒரு குறைவு நீங்க செஞ்சிட்டீங்க, ஒரு தப்பான காரியத்தை நீங்க பேசிட்டீங்க, செஞ்சிட்டீங்க, ஏதோ நடந்துருச்சு. ஆண்டவர் உங்களை உணர்த்தும் பொழுது அனனியா சப்பிராலை போல இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு உணர்வில்லாமல் இருந்தால் நியாயத்திற்கப்படுவோம். இரண்டாவது, யூதாஸ் காரியாத்து திரும்ப 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 ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தி கொண்டே வந்தார். அவன் கடைசி வரைக்கும் உணர்வடையவே இல்லை. எல்லாரும் நானோ நானோ என்று கேட்கும் பொழுது இவனும் போய் அவருக்கு முன்னால் நின்று நானோன்னு கேட்டு வச்சுட்டான். அஞ்சு தடவை அந்த ராத்திரியில மட்டும் அஞ்சு தடவை அவனை உணர்த்தினார். கடைசி வரைக்கும் உணர்வடையல. ஆனால் அவர் மரணாக்கினைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட பொழுது அங்கதான் அவன் உணர்வடைஞ்சான். ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி அங்கதான் பாவ உணர்வடைஞ்சான். அந்த பணத்தை திருப்பி கொடுத்து இயேசு கிறிஸ்து ரிட்டர்ன் வாங்கிடலான்னு நினைச்சான். ஆனா அவங்களோ அது உண்பாடுன்ட்டாங்க. ரிட்டர்ன் கொடுக்க முடியாதுப்பா, ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. உடனே அந்த காசை பார்க்கறான். இதை வச்சு என்ன பண்றது? தூக்கி எறிஞ்சான். குற்ற மனசாட்சி அவனை கொள்ளுச்சு. தூக்கி எறிஞ்சான். போய் நான்கு கொண்டு செத்தான். தற்கொலை படி மடிந்து போனான். கால தாமதமாய் பாவ உணர்வடைவதும் ஒன்றுத்துக்கும் உதவாது. ஸ்பாட்ல பாவ உணர்வடையணும். இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசுவாரானால், இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து உங்கள் குற்றத்தை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவாரானால் கால தாமதம் பண்ணாதீங்க. ஸ்பாட்லி அதற்காக பாவ உணர்வடையணும். அந்த நேரத்தில் உணர்வடைஞ்சா தப்பிச்சிட்டோம். யூதாசுடைய காரியம் கால தாமதமாக பாவ உணர்வடைஞ்சா அது பிரயோஜனமே இல்லாம போச்சு. மூணாவது பேதுரு, ஆண்டவர் சொன்னார் நீ என்னை மறுதளிப்ப. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்ன, இல்ல உயிரை கூட கொடுப்பேன், மறுதளிக்க மாட்டேன். ஆனா ஆண்டவர் சொன்னது போலவே அவன் மூன்று தடவை அவரை மறுதளிக்கிறான். சேவல் கூவுது, சேவல் கூவும் பொழுதே அவன் உணர்வடைஞ்சிட்டான். ஐயோ, சேவல் கூவுகிறதற்கு முன்பதாகவே நான் மூணு தடவை மறுதளிப்பேன் சொன்னாரே, அந்த சேவலுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவனுக்கு உணர்வு வந்துருச்சு. அவன் எதை குறித்து மனம் கசந்த அழுதான் தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை நிமித்த மனம் கசந்த அழுதான். இன்னைக்கு சொல்ற உங்க கையில வார்த்தை எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு விரோதமாக அந்த வார்த்தை என்ன பாவம் சொல்லுதோ அதே காரியத்தை நீங்க செய்வீங்களானால் வார்த்தைகளை பார்த்து நீங்கள் மனம் கசந்த அழ வேண்டும். ஒரு பிரசங்கத்தில் ஆண்டவர் உங்கள் குறைவை சுட்டி காட்டுகிறார் என்றால் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மனம் கசந்த அழ வேண்டும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. அப்படி இருந்தால் நாம் எப்பொழுதும் ஒளியிலே நடப்போம், ஆண்டவரோடு ஐக்கியப்படுவோம், பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான கடைசி கால சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நித்தியத்திற்குள் பிரவேசிக்கவும் கொடிய வஞ்சகமான உபதேசத்திலே நாங்கள் ஆண்டவரே வீழ்த்தப்படாமல் இருக்கவும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அனுதினமும் சுத்திகரித்து உடனுக்குடன் எங்களை பரிசுத்தப்படுத்தி உன்னோடு இருக்கிற ஐக்கியத்தை எப்பொழுதும் காத்து உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர எங்களுக்கு உதவி செய்யப்பா. ஆண்டவரே, நாங்கள் அனனியா சப்பிராளை போல இருக்கக்கூடாது, யூதாசை போல மாறிவிடக்கூடாது, பேதுருவை போல ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க, அது போல உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க. ஸ்தோத்திரம், நீங்க மகிமைப்படுங்கப்பா. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமே. இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கு நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.